இப்பொழுது திரு ஜெகநாதன் அவர்களை பேசும்படி அழைக்கிறேன்.
ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. பகவானுடைய திருவடிகளையும் பராசக்தி ஸ்ரீ அன்னையுடைய திருவடிகளையும் நம்முடைய குருநாதர் அப்பா ஸ்ரீ ஸ்ரீ தமிழ் அவர்களுடைய பாதத்தையும் ஆத்மார்த்தமாக நமஸ்காரம் செய்து ஸ்ரீ அரவிந்தரின் ஆன்மீக சிந்தனைகள் பாகம் ஒன்று என்ற தலைப்பில் குருநாதர்கள் எழுதிக்கொடுத்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சியும் நன்றியுடையதுமாகின்றேன். ஸ்ரீ அரவிந்தரின் ஆன்மீக சிந்தனைகள். இன்றைய தினம் இந்த தலைப்பில் முதலாவது கருத்தாக நாம் பார்க்க இருக்கின்ற கருத்து, முதலாவது கருத்து, பொய்யான தோற்றத்தை அறிவுக்கு ஏற்றது போல் ஏற்பதை மனிதன் விவேகம் என்கின்றான். விவேகம் திரைக்கு பின் ஊடுருவி காண வல்லது. பகுத்தறிவு விவரங்களை நிர்ணயிக்கின்றது, அவற்றை வேறுபடுத்தி காண்கின்றது. பகுத்தறிவு பிரிக்கிறது, விவேகம் எதிரானதை இணைக்கிறது. சுமூகமான இணைப்பு விவேகத்தின் லட்சியம். மீண்டும் ஒரு முறை தலைப்பை வாசிக்கின்றேன். பொய்யான தோற்றத்தை அறிவுக்கு ஏற்றது போல் ஏற்பதை மனிதன் விவேகம் என்கிறார். விவேகம் திரைக்கு பின் ஊடுருவி காண வல்லது. பகுத்தறிவு விவரங்களை நிர்ணயிக்கின்றது, அவற்றை வேறுபடுத்தி காண்கிறது. பகுத்தறிவு பிரிக்கிறது, விவேகம் எதிரானதை இணைக்கிறது. சுமூகமான இணைப்பு விவேகத்தின் லட்சியம். மனிதனால தோற்றத்தை பொய் என்று அறிய முடியவில்லை. தோற்றம் பொய் என மனிதனால் அறிய முடியவில்லை. காவல்காரன் திருடன், ஆனா அவனுடைய நடத்தை எப்படி இருக்குன்னா ரொம்ப பணிவான நடத்தையாக இருக்கிறது. திருட்டு காவல்காரனின் பணிவான நடத்தை தோற்றம், அது பொய் என்று நமக்கு தெரிவது இல்லை. விவேகம் தோற்றம் என்ற திரைக்கு பின் உள்ள நோக்கத்தை அறியும். விவேகம் என்ன செய்கிறது என்றால் தோற்றத்திற்கு பின்னால் உள்ள, திரைக்கு பின்னால் உள்ள நோக்கத்தை அறிகின்றது. அது நிலைமையுடன் பொய்யான பணிவை இணைத்து பார்க்கும். அவருடைய பணிவான நடத்தையுடன் காவல்காரனுடைய திருட்டு எண்ணத்தை இணைத்து பார்க்கின்றது. அப்பொழுது என்னாகிறது என்றால் திருட்டு வெளிவருகிறது, பிரச்சனை விலகி போகிறது. பொய்யான தோற்றத்தை நம்பாமல் விவேகம் திரைக்கு பின்னால் உள்ள நோக்கத்தை அறிவதற்கு உதவுகிறது என்கின்றார். வியாதி என்பது தோற்றம். தோற்றத்தை நம்புபவன் வைத்தியம் செய்கின்றான். வியாதி என்ற தோற்றத்தை நம்புகின்றவன் வைத்தியம் செய்கின்றான். நான் அன்பன், எனக்கு வியாதி வராது. வியாதி என்ற தோற்றத்தை நான் நம்பவில்லை. அப்படி தோற்றத்தை நான் நம்பாமல் என்னுடைய நம்பிக்கையை நம்புவேன் என்றால், தோற்றம் என்ற வியாதியை நம்பாமல் என்னுடைய நம்பிக்கையை நம்புவேன் என்றால், வியாதியானது சிறுநீரகத்தல் மஞ்சள் காமாலை போல விலகும் என்கின்றார். விவேகம் நம்பிக்கையையும் பலனையும் சுமூகமாய் இணைக்கும். விவேகம் நம்பிக்கையையும் பலனையும் சுமூகமாக இணைக்கும். ஆனா அறிவு என்ன செய்கிறது? அறிவு பிரிக்கும். மனம் என்ற அறிவு பிரிக்கின்றது. அப்படி பிரித்தது மட்டுமல்லாமல் பிரித்ததை முடிவாக கருதுவது அறிவு, அதாவது மனசு. அறிவு பிரிக்கும், பிரித்ததை முடிவாக கருதும். அப்போ அது பிரச்சனையாகிறது. விவேகம் பிரிக்காது, பிரிந்ததை விவேகம் சுமூகத்துள் சேர்க்கும். விவேகத்திற்கும் மனம் என்ற அறிவுக்கும் ரெண்டுக்கும் தொடர்புபடுத்தி சொல்றார். அறிவு பிரச்சனையை ஏற்படுத்தும் என்றால் விவேகம் பிரிந்ததை சுமூகத்துள் சேர்க்கின்றது. அது பிரச்சனையை தீர்க்க வல்லது. சில சமயம் பிரச்சனையை வாய்ப்பாக மாற்றக்கூடிய சக்தி விவேகத்திற்கு உண்டு என்ற செய்தியை இங்கு குறிப்பிடுகிறார். சர்க்கார் மனையை எடுத்துக்கொண்டு ஆர்டர் போட்டதை மனைய பிளாட்டா சர்க்கார் எடுத்துக்கிறாங்க, எடுத்ததற்கான ஆர்டர் போடப்படுகிறது. அப்படி சர்க்கார் மனையை எடுத்துக் கொள்வதற்கான ஆர்டர் போட்டதை அறிவு என்ன செய்து அதுதான் முடிவு என்று அதை முடிவாக கருதுகின்றது. ஆனால் அன்பர் அன்னை தரிசனம் செய்தவர், அன்னை தரிசனம் செய்த அன்பர் என்பது பின்னணியில் உள்ள வாய்ப்பு. எனக்கு சர்க்காருடைய ஆர்டர் முடிவு இல்லை, பிரச்சனையை அன்னை தரிசனத்துடன் சுமூகமாக இணைத்தால் அந்த பிரச்சனையை அவர் தான் செய்த அன்னை தரிசனத்துடன் சுமூகமாக இணைத்தால் சர்க்கார் போட்ட ஆர்டர் ரத்தாகும் என்று இங்கே அப்பா குறிப்பிடுகிறார். இரண்டு பெரிய செலவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக இரண்டு வருகிறது அந்த அன்பருக்கு. ஒரு செலவுக்கே வழி இல்லை எனும் பொழுது நம்முடைய மனமானது அறிவானது என்ன செய்கிறது, பிரச்சனையை நம்பிக்கையிலிருந்து பிரிக்கிறது. அவள் பிரித்து அதுவே முடிவு என்று அறிவிக்கிறது. முடிவு என்ன சொல்கிறது, மனசு அறிவு முடிவு முடியாது என்று கூறுகிறது. முடியாது என்பதை மனம் இதில் ஏற்கிறது. அப்போ பிரச்சனை தீரவில்லை. ரெண்டு பெரிய செலவு வந்துடுது, ஒரு செலவுக்கே வழி இல்லைங்கும் பொழுது நம்பிக்கையை வந்து பிரச்சனை பிரிச்சு பிரித்த பிரச்சனையை முடிவு என்று கருதி அது முடியாது என்பதை மனம் முடிவாக கருதுகிறது. அப்ப பிரச்சனை தீராது. ஆன்மாவுக்கு விவேகம் உண்டு, விவேகம் பிரிக்காது. ஏற்கனவே சொன்னார் விவேகம் பிரிக்காது அறிவு பிரிக்கும் சொன்னார். அப்படி விவேகம் பிரிக்காது இணைக்கும். எப்படி இணைக்கும் விவேகம் என்றால் சுமூகமாக இணைக்கும். எப்படி இணைக்கிறது, அப்பா சொல்றார் எனக்கு பக்தி நம்பிக்கை உண்டு, எனக்கு அன்னை மீது பக்தியும் நம்பிக்கையும் உண்டு. அந்த பக்தியும் நம்பிக்கையும் விவேகத்தின் கண்ணுக்கு புலப்படும். அப்பொழுது பிரச்சனையை நம்பிக்கையுடன் இணைத்தால் சுமூகம் எழும். பிரச்சனையை நம்பிக்கையுடன் இணைத்தால் சுமூகம் எழும், புது வாய்ப்பு எழும். இரண்டு பிரச்சனைகளும் எதிர்பாராதது போல் தீரும். அதாவது இரண்டு பெரும் செலவுகளும் பிரச்சனையை நம்பிக்கையுடன் சுமூகமாக இணைத்ததன் காரணமாக, விவேகம் இணைத்ததன் காரணமாக இரண்டு பிரச்சனைகளும் நம்ம எதிர்பாராதது போல தீரும் என்று இங்கே சொல்கிறார். அன்னையை தரிசித்தவர் அன்னையை மறப்பது வழக்கம். அன்னையுடைய பிறகு ஒரு முறை தரிசிப்பார், ஆனால் அவர் அன்னை மறந்துடார். ஆனால் அன்னை மறப்பது இல்லை, அவர் நினைவு எதிர்பாராத வாய்ப்பாக வரும். அன்னையினுடைய நினைவு எதிர்பாராத வாய்ப்பாக வரும். அன்னையை தரிசனம் செய்து அன்னையை மறந்து அன்பருக்குன்னு இங்க சொல்றார். ஐஏஎஸ் ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் வருவது உண்டு, அது 40 வயது வரை உள்ளவருக்கு உதவும். ஒரு அன்பருக்காக அன்னை அவர் போன்ற அனைவருக்காகவும் சலுகை வழங்குவது என்பது அன்னையினுடைய பிரபஞ்ச அம்சம். ஒரு ஊருக்கு பஸ் ஓடுதுன்னு சொன்னா ஒருத்தருக்காக மட்டும் பஸ் ஓடாது, அனைவருக்காகவும் பஸ் ஓடும். அதே மாதிரி அன்னையினுடைய செயல்கள் பிரபஞ்ச செயல்கள், இம்பர்சனல் யூனிவர்சல் என்று இங்கே குறிப்பிடுகிறார். யாருக்காக வாய்ப்பு வந்ததோ அவர் அறிவை பயன்படுத்தினார். இருப்பது 8 இடம், 8 பேரை எடுக்கப் போகிறார்கள். பீஸ் 80 ரூபாய் மாத சம்பளம். தகப்பனார் மேஸ்திரி என்றால் என்ன மார்க் வாங்கினாலும் விடப்படாது. அப்ப நம்ம அந்த ஸ்பெஷல் ஐஏஎஸ் ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம போக வேண்டாம், அந்த இன்டர்வியூ போக வேண்டாம் என்று அந்த அன்பர் முடிவு செய்கிறார். அவர் அன்னை தரிசனம் ஏற்கனவே செய்ததையும், ஏற்கனவே அவர் அன்னை தரிசனம் செய்தவர், அப்படி அன்னை தரிசனம் செய்ததையும் அவருக்கு ஜெனரல் நாலேஜிலும் ஆங்கிலத்திலும் பெரும் திறமைகளும் புலமையும் இருப்பதையும் அவர் அறியவில்லை. அவர் அன்னை தரிசனம் செய்தவர், அவருக்கு ஜெனரல் நாலேஜில் பெரும் திறமைகள் உண்டு, அவருடைய ஆங்கில புலமை அவருக்கு பெருமையை சேர்த்தது என்பதையெல்லாம் அவர் அறியவில்லை. அன்னை தரிசனத்தையும் மறந்தார். பிரச்சனையை 80 ரூபாய் என்றும் தான் மேஸ்திரியின் மகன் என்றும் மனம் நிர்ணயம் செய்கிறது. மனம் என்ற அறிவு தான் வந்து மேஸ்திரியோட பையன், 80 ரூபாய் சம்பளம், என்று மனம் பிரித்த பகுத்து பார்த்துட்டது. அவர் பிரித்த பகுத்தார் பிரிவினையை ஏற்றார், பரீட்சைக்கு போகவில்லை. அன்னை தரிசனம் செய்ததை மறந்தார். தனக்கு பொது அறிவு இருப்பதையும் ஆங்கில புலமை இருப்பதையும் மறந்து தான் ஒரு மேசுவின பையன், நமக்கு எப்படி அந்த ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன்ல பாஸ் பண்ணி வேலை கிடைக்கும் என்று பிரித்து பகுத்து பிரிவினை ஏற்றார், பரீட்சைக்கு போகவில்லை. அவர் கல்லூரி பேராசிரியராக ஓய்வு பெற்றார். அவர் ஒரு பகுத்தறிவாதி. 80 ரூபாய் மாத சம்பளம் இருப்பது 8 இடம். அவருடைய எண்ணம் பெற்றோர் நிலம் வேலைக்கு குந்தகம் என்று எண்ணியது. என அவர் பிரித்த பகுத்து நிர்ணயம் செய்தவை அவருடைய அறிவுக்கு தான் பொருத்தம். அவர் ஒன்றோடு பிரித்து அவருடைய மனசு என்ற அறிவு என்ன செய்கிறது? ஒன்று ஒன்றாக பிரித்து பகுத்து பார்க்கிறது. ஏற்கனவே பார்த்தோம், அறிவு பிரிக்கும், அறிவு பிரிக்கும். விவேகம் சுமூகமாக இணைத்து பலனை தரும் பார்த்தோம். அதுதான் இங்க சொல்றப்ப அவருடைய பெற்றோர் நிலை வேலைக்கு குந்தவம் அவர் பிரித்து பகுத்து நிர்ணயம் செய்தவை அறிவுக்கு பொருத்தம். ஆனால் வாழ்வு அறிவால் நடத்தப்படவில்லை. அறிவு முடிவு தரும் என்றால் அவர் எடுத்த முடிவு சரி. அறிவுதான் முடிவு கொடுக்கணும்னு சொன்னா அவர் எடுத்த முடிவு சரி. ஆனால் நடந்தது என்ன? அவரோட வேலை செய்தவர் விண்ணப்பிச்சார். இதே வேலைக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஜெனரல் நாலேஜிலும் ஆங்கில புலமையிலும் அந்த அன்பரை விட இவர் மிக பின்தங்கியவர். அவருக்கு வந்து ஜெனரல் நாலேஜிலையும் ஆங்கிலத்திலையும் புலமை உண்டு பார்த்தோம். ஆனா அவரை விட பின்தங்கியவர் ஜெனரல் நாலேஜில் ஆங்கில புலமையிலும். அவர் விண்ணப்பம் செய்தார், தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவருக்கு வந்த வாய்ப்பு அவருக்கு போயிடுச்சு. அது அன்னை கொடுத்த வாய்ப்பு என்பதற்கு எப்படியெல்லாம் அடையாளம் கிடைத்தது என்று எங்க அப்பா சொல்றார். அது அன்னை கொடுத்த வாய்ப்பு என்பதற்கு அடையாளம் எல்லா கட்டங்களிலும் தெரிந்தது. அவர் யுனைடெட் நேஷன்ஸுக்கு போனார், இந்திரா காந்திக்கு செக்ரட்டரி ஆனார், அவர் 3 முறை கவர்னர் ஆனார். ஜனாதிபதி தேர்தலுக்கு அவரை நியமிக்க விரும்பினார்கள். இது எந்த ஐஏஎஸ் ஆபீசரும் பெறாத ஒரு பேரு. அன்னை கொடுத்த வாய்ப்பு என்பது முத்திரை. சென்னை கவர்னராக அவர் இருந்து 50 ஆண்டுகள் கழிச்சு அவர் வர்றார். அப்படி சென்னை கவர்னராகி 50 ஆண்டுகள் கழித்து அவர் வந்தபொழுது அவரை சந்தித்தவர்களிடம் அன்பரை பற்றி விசாரித்தார். ஏற்கனவே அன்பர் அப்பா சொன்னார், அவருக்கு ஜெனரல் நாலேஜிலையும் இங்கிலீஷில் புலமை உண்டு சொன்னார். அன்னையை தரிசனம் செய்ததையும் மறந்தார்னு சொன்னார். அப்படி அந்த அன்பரை பற்றி அவர் விசாரிக்கிறார். கவர்னரான பிறகு 50 ஆண்டுகள் கழித்து சென்னை வந்த பொழுது அவரை சந்தித்தவர்களிடம் அன்பரை பற்றி விசாரித்தார். சுமூகம் வாய்ப்பால் எழுவது. நம்முடைய திறமைக்கும் வாய்ப்புக்கும் உள்ள சுமூகம் கிரியேட்டிவ், படைப்பு திறன் உள்ளது. திறமைக்கும் வாய்ப்புக்கும் உள்ள சுமூகம் படைப்பு திறன் உள்ளது என்ற ஒரு செய்தி குறிப்பிடுகின்றார். அப்ப அந்த அன்பர் பரீட்சை எழுதியிருந்தால் அவர் நேர்முக தேர்வில் மேஸ்திரி மகனாக இருந்தும் இவ்வளவு உயரம் அறிவு வளர்ந்ததை பாராட்டி, அவருடைய ஆங்கில புலமையையும் பாராட்டி, அவருடைய ஆங்கில புலமையை கண்டு வியந்து அவரை தேர்ந்தெடுத்திருப்பார்கள். அவரே நம்முடைய நாட்டின் ஜனாதிபதி ஆகியிருப்பார்கள். இது ஆன்மாவின் விவேகம் அறிவது. அப்ப அன்பர் வாழ்வில் உள்ள வாய்ப்பை அன்பரால் அறிய முடிவது இல்லை. இப்போ ஒரு பெரிய செய்தி அப்பா சொல்றார், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வாய்ப்பை நம்மால் அறிய முடிவதில்லை என்ற ஒரு செய்தியை சொல்றார். அன்பர் வாழ்வில் உள்ள வாய்ப்பை அன்பரால் அறிய முடிவது இல்லை. இப்ப என்ன அர்த்தம்? இந்த இன்சிடண்ட பார்த்தோம்னா, அன்னையை தரிசனம் செய்தவர், ஜெனரல் நாலேஜில் பெரிய ஞானமுடையவர், ஆங்கிலத்தில் புலமை உடையவர், தன்னுடைய ராப்பனார் மேஸ்திரி தன்னுடைய நிலையை எண்ணி அவர் அந்த ஐஏஎஸ் ஸ்பெஷல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் போகல. போகாம செய்தது எது? இதெல்லாம் பிரிச்சு பகுத்து அறிவு மனசு அவரை போகாமல் செய்தது. அப்ப அவர் என்னவா ரிட்டையர் ஆயிட்டாரு? கல்லூரி பேராசிரியர் ரிட்டையர் ஆயிட்டார். ஆனா அவரோட இந்த மற்றொருவர் விண்ணப்பித்தார், தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அவருக்கு ஜென்ரல் நாலேஜிலும் சரி இங்கிலீஷும் சரி இவரை விட கம்மியான ஒரு ஞானம் இருந்தாலும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அன்னை கொடுத்த வாய்ப்பு என்பதற்கு அடையாளமாக எங்க அப்பா குறிப்பிட்டது. அவர் யூஎன்னுக்கு போனார், யூஎன்ஓக்கு, இந்திரா காந்திக்கு செக்ரட்டரி ஆனார், 3 முறை கவர்னர் ஆனார், ஜனாதிபதி தேர்தல் கூட அவருடைய பெயரை அங்கே சொன்னார்கள் என்ற செய்தியெல்லாம் சொல்லி, அவர் ஐஏஎஸ் ஆபீசருக்கு பெறாத பெயரை அவர் பெற்றார் என்ற செய்தியை சொல்கின்றார். அப்போ அன்பர்களாகிய நாம நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வாய்ப்பை நம்மால் அறிய முடிவது இல்லை என்ற செய்தி எங்க அப்பா குறிப்பிடுகின்றார். அடுத்த செய்தி சொல்றார், சந்தர்ப்பத்தால் சேவை செய்ய வேண்டி இருக்கும், சந்தர்ப்பத்தால் சேவை செய்ய வேண்டி இருக்கும், அது அவர் குதர்க்க புத்தியை தாண்டி தரிசனத்திற்கு அழைக்கும். அவரிடம் உள்ள குதர்க்க புத்தியை தாண்டி தரிசனத்திற்கு அழைக்கிறது. அவர் போற்றுகின்ற அபரிமிதமான செல்வம் தரும். மனிதன் குறைவுடையவன், அவனுடைய அறிவு குறையை அறியும். மனிதன் குறைவுடையவன் என்றால் அவனுடைய அறிவு எதை கருதுகிறது என்றால், மனிதனுடைய அறிவு குறையை மட்டுமே அறிகிறது. அப்படி குறையை அறிகின்ற மனிதனுடைய அறிவு என்ன செய்கிறது செய்கிறது என்றால், முடிவாக அந்த குறையை மட்டுமே கருதுகிறது. அறிவை எதை கருதுவதில்லை, எதை அறிவதில்லை என்று குறிப்பிடுகிறார். மனிதன் தன்னுடைய நிறைவை அறிவது இல்லை. எதை அறிவான் என்றால், இல்லாத பெருமையை அறிவான். அப்படி இல்லாத பெருமை அறிவது என்பது நிறைவு இல்லை. இப்ப எதெல்லாம் அறிகிறது மனம், எதெல்லாம் அறிவதில்லை என்ற செய்தி எங்க அப்பா சொல்றார். அறிவு குறையை அறியும், குறையையே முடிவாக கருதும். தன்னுடைய நிறைவை மனிதன் அறிவதில்லை, இல்லாத பெருமை அறிகின்றான், அது நிறைவு இல்லை என்ற செய்தி இங்கு சொல்கின்றார். தனக்கு தொந்தரவு விலக ஒருவரை அன்னையிடம் அறிமுகப்படுத்துவது உண்டு. அது எவ்வளவு பெரிய சேவை, அது பலன் என்ன என்பதையும் மனிதன் அறிய முடிவது இல்லை. தனக்கு தொந்தரவு விலகணும்னு ஒருத்தர் அன்னையிடம் அறிமுகப்படுத்தினால் கூட அதுவும் ஒரு பெரிய சேவைதான். அந்த சேவைக்கு கூட எவ்வளவு பெரிய பலன் உண்டு என்பதை கூட மனிதனால் அறிய முடிவதில்லை என்ற செய்தி குறிப்பிடுகின்றார். தன்னுடைய பக்தி பிறருக்கு பலிப்பதை கண்டும் நம்பிக்கை எழுவது இல்லை. தன்னுடைய பக்தி பிறருக்கு பலிப்பதை கண்டும் நம்பிக்கை எழுவதில்லைங்கிறார். இப்ப இந்த ஐஏஎஸ் ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் பார்த்தோம்னா, அவர் அன்னையை தரிசனம் செய்தவர், அவருடைய நம்பிக்கையின் பலனாகத்தான் அவருக்கு மற்றொருவருக்கு அந்த அன்னையினுடைய வாய்ப்பு கிடைச்சதுன்ற விஷயத்த அங்க சொன்னார். அதைத்தான் நீங்க திரும்ப அப்பா சொல்றார், தன்னுடைய பக்தி பிறருக்கு பலிப்பதை கண்டும் நம்பிக்கை எழுவதில்லை. சோ நம்முடைய அன்னை பக்தி அடுத்தவருக்கே பலிக்குதுன்னு சொன்னா, அது நமக்கும் பலிக்குங்கிற நம்பிக்கை மனுஷனுக்கு இல்லை அப்படிங்கிற செய்தி இங்க சொல்றாரு. அதை இன்னும் ஆழமா சொல்றாரப்பா, அருகாமையில் இருந்தும் நம்பிக்கை எழுவது இல்லை. அருகாமையில் இருந்தும் நம்பிக்கை எழுவதில்லை என்ன அர்த்தம், அன்னையினுடைய அருகாமையில் இருந்தும் நம்பிக்கை எழுவதில்லைன்னு அர்த்தம். நமக்கு அன்னையிடம் நம்பிக்கை எழுவதில்லைன்னு சொல்றது போக, அன்னையின் அருகாமையில் இருந்தும் நம்பிக்கை எழுவதில்லைன்னு சொல்லி இதெல்லாம் எது செய்கிறது என்றால், இதையெல்லாம் செய்வது பகுத்தறிவு, இதையெல்லாம் செய்வது அறிவு, இதெல்லாம் செய்வது அறிவு என்ற மனிதனுடைய மனம் என்ற செய்தியை குறிப்பிடுகின்றார். முதல்ல சொன்ன மாதிரி மனம் என்பது பிரிக்கும், விவேகம் இணைக்கும். அதைத்தான் இந்த முதலாவது தலைப்பு சொல்கிறது. பொய்யான தோற்றத்தை அறிவுக்கு ஏற்றது போல ஏற்பதை மனிதன் விவேகம் என்கிறான். விவேகத்தை பத்தி அப்பா ஆத்ம சோதனையில ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். அப்படி பொய்யான தோற்றத்திற்கு பின்னால உள்ள திரைக்கு பின்னால் உள்ள விஷயத்தை பார்ப்பதுதான் விவேகம். திரைக்கு பின்னால் உள்ள விஷயத்தை ஊடுருவி காணவல்ல சக்தி படைத்து விவேகம் என்று சொல்லி, பகுத்தறிவு என்ற அறிவு என்ற மனம் விவரங்களை நிர்ணயிக்கிறது, அவற்றை வேறுபடுத்தி காண்கின்றது, பகுத்தறிவு பிரித்து பார்க்கின்றது, விவேகம் எதிரானதை இணைக்கிறது, சுமூகமான இணைப்பு விவேகத்தின் லட்சியம் என்று கூறி முதலாவது கருத்தை இங்கே நிறைவு செய்கின்றார். இப்ப நாம பார்க்க போகின்ற இரண்டாவது கருத்து, வாதத்தில் தீவிரவாதியானால் உன்னை கண்டு பரிதாபப்பட வேண்டும், ஞானம் பரவி உயர்வதை தவறவிட்டது உன் பாக்கியம். இப்ப இரண்டாவது தலைப்பு என்ன சொல்றார் அப்படின்னு பாக்குறோம். சில பேருக்கு வாத திறமை அதிகமா இருக்கும், வாதம் பண்ணி பேசுவான். கோர்ட்ல வந்து அட்வொகேட் வந்து எதனால ஜெயிக்கிறாரு, அவருடைய வாத திறமையினால ஜெயிக்கிறாரு. அதுதான் இங்க சொல்றாரப்பா, வாதத்தில் தீவிரவாதியானால், அவன் வாதம் பண்றது ரொம்ப தீவிரவாதியா இருக்கான். அப்படி வாதத்தில் தீவிரவாதியாக இருப்பவர்களை பார்த்து நாம பரிதாபப்படணும்னு இங்க எழுதுறாரு. அதுதான் இந்த தலைப்பு இரண்டாவது தலைப்பு. வாதத்தில் தீவிரவாதியானால் உன்னை கண்டு பரிதாபப்பட வேண்டும், ஞானம் பரவி உயர்வதை தவறவிட்டது. அன்னையின் ஞானம், ஆன்மீக ஞானம் பரவி உயர்கிறது இந்த உலகத்துல பிரபஞ்சத்துல. அப்படி பரவி உயர்கின்ற ஞானத்தை தவறவிட்டது உன் பாக்கியம் என்று இந்த இரண்டாவது கருத்துல சொல்லி அந்த கருத்து புரிய செய்திகளை எங்க அப்பா சொல்றார். எப்படி தொடர்கிறான்னு சொன்னா, வாதம் வென்றால் வாக்கு தோல்வி அடையும், வாதம் வென்றால் வாக்கு தோல்வி அடையும் சொல்லிட்டு இங்க ஒரு கதையில உள்ள ஒரு விஷயத்த சொல்றார் அப்பா. ஒரு ஸ்டோரியில லூசி என்பவள் வாதத்தில் முயன்று தோல்வியை நாடினாள். வாதத்தில் முயன்று தோல்வியை நாடினாள் லூசி. வாதம் மட்டும் பண்றா, ஆனா கடைசி அவளுக்கு கிடைச்சது தோல்விதான். காரியம் அவளுக்கு வெற்றியாக பலித்தது. பலித்த பிறகும் லுப்டனுக்கு புரியவில்லை. செயலில் வாதம் ஒரு பகுதி, அடுத்த பகுதி விஷயம் வழக்கு என்போம். இந்த இடத்தை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். ஒரு செயல் என்று ஒருமையானால் எந்த ஒரு செயலுக்கும் வாதம் என்பதை ஒரு பகுதியாகவும் மற்றொரு பகுதியை விஷயம் வழக்கு என்றும் ரெண்டா சொல்றார். ஒரு பகுதி வாதம்னு சொல்றார், இன்னொரு பகுதியை விஷயம் அல்லது வழக்கு என்று சொல்றார். தர்க்க ரீதியாக பொதுவாக ஒன்று வென்றால் அடுத்தது தோற்கும். அப்ப என்ன அர்த்தம், வாதம் வென்றால் விஷயம் தோத்து போகும், விஷயம் என்றால் வாதம் தோற்று போகும் என்ற செய்தி இங்க சொல்றார். அப்ப தர்க்க ரீதியாக பொதுவாக ஒன்று வென்றால் அடுத்தது தோற்கும். இப்போ நக்கீரனுடைய வாதம் ரொம்ப பிரபலம், வெற்றி கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே அப்படின்னு நக்கீரன் சொன்னான். நக்கீரன் வாதம் பிரபலம். பீர்பால் அக்பருக்கு இதன் ஒரு அம்சத்தை பெருக்குபவன் வாழ்விலும், இந்த ஒரு அம்சத்தை பீர்பால் அக்பருடைய சாம்ராட் அக்பருக்கு சொல்றார். எது வழியா தான் பெருக்குபவன் வாழ்விலும் மற்றொரு பெரிய அம்சத்தை திருமண வாழ்விலும் எடுத்துக் கூறினார் அக்பருக்கு பீர்பால். நெடுநாளைய பெருவாரியான அனுபவம், நெடுநாளைய பெருவாரியான அனுபவம், வாதத்தை விட்டுக் கொடுக்க முன்வருபவன் வழக்கை அதாவது விஷயத்தில் ஜெயிப்பான். அப்ப என்ன அர்த்தம், வாதம் பண்ணிட்டு இருந்தா விஷயத்தில் ஜெயிக்க முடியாது. அப்ப வாதத்தை விட்டுக் கொடுக்க யாரு முன் வர்றாங்களோ அவங்களால வழக்குல விஷயத்துல ஜெயிக்க முடியுன்ற ஒரு செய்தி இங்க அப்பா சொல்ற. சிதம்பரம் தீட்சிதர்கள் வாதத்தின் வலிமையை அறிந்தவர்கள். வெற்றிகரமாக அதை யார்கிட்ட பயன்படுத்துறாங்க, ராஜராஜ சோழன் பயன்படுத்துறாங்க அந்த தீட்சிதர்கள். அதே வாதம் சோழனுக்கு அவர்களிடம் வெற்றி பெற்று தந்தது. அந்த கதை நமக்கு தெரியும். அந்த நாளூர் வந்தாதான் கதை தொடக்க முடியும் அப்படின்னு வாதாடி கடைசி அந்த வாதத்தை வச்சு ராஜராஜ சோழன் ஜெயிச்ச கதை நமக்கு தெரியும். விவேகம் வாதத்தை வலியுறுத்தாது. ஒன்னாவது கருத்துலேயும் விவேகத்தை பத்தி தான் சொன்னாரு. ஒன்னாவது கருத்துல என்ன சொன்னார் என்றால், பொதுவா முழுமையான கருத்தா என்ன சொன்னார்னா, அறிவு பிரிக்கும், விவேகம் இணைக்கும். எப்படி இணைக்கும் விவேகம் சொன்னா, சுமூகமாக இணைக்கும். விவேகம் சுமூகமாக இணைத்து பலனை தரும்னார். அங்க என்ன அர்த்தம்னு கேட்டா, விவேகம் அன்னை என்ற நம்பிக்கையையும் பிரச்சனையையும் சுமூகமாக இணைத்து நமக்கு பலனை கொடுக்கும் என்பது மட்டுமல்ல வாய்ப்பையும் கொடுத்தனும் ஒன்னா செய்தி சொன்னார். இப்ப மறுபடியும் என்ன சொல்றாருங்க, விவேகம் வாதத்தை வலியுறுத்தாது. அப்ப வாதத்தை எது வலியுறுத்தும், அறிவு தான் வலியுறுத்தும். விவேகம் வாதத்தை வலியுறுத்தாது. எதை வலியுறுத்தும் என்றால், துரதிருஷ்டம் வலியுறுத்தும். வாதத்தை எது வலியுறுத்தும், துரதிருஷ்டம் என்ற அறிவு வலியுறுத்தும். வெற்றிகரமான வாதத்தின் குணம் மேலும் மேலும் தன்னை வலியுறுத்த சொல்லும். வாதத்தின் குணம் என்ன, வாதத்தின் குணம் வெற்றிகரமான வாதம், எப்பொழுதும் வாதம் தான் வெற்றி அப்படின்னு ஒரு குணம் படைத்தவருக்கு திரும்ப திரும்ப மேலும் மேலும் தன்னை வாதத்தை வலியுறுத்ததான் சொல்லும் என்ற செய்தி சொல்றார். அந்த ஆசை என்ன பண்ணும் கேட்டா, வாதத்தை நாம வலியுறுத்தணும்ன்ற ஆசை நம்முடைய காலை வாரிவிடும். இது நடந்த ஹிஸ்டரியில ஒரு செய்தியை சொல்றார். அது சர்ச்சிலுக்கு பள்ளம் வெட்டியது. இந்த நாகரிகத்தை, இந்த நாகரிகத்தின் சிகரத்தை திருக்குறள் என்ன சொல்கிறது என்றால், எளியவரிடம் தோல்வியை ஏற்கும் மனப்பான்மை யாருக்கு உரியது? எளியவரிடம் தோல்வியை ஏற்கும் மனப்பான்மை யார்கிட்ட? தோல்வியை ஏற்றுக்கொள்ளணும், நம்மை விட குறைந்து இருக்கிறவங்கிட்ட, நம்மை விட தாழ்ந்து இருக்கிறவங்கிட்ட. அப்படி எளியவரிடம் தோல்வி இருக்கின்ற மனப்பான்மை யாருக்குரியதுன்னு திருக்குறள் சொல்கிறது என்றால், எளியவரிடம் தோல் இருக்கின்ற மனப்பான்மை சான்றோருக்கு உரியது என்று குரல் கூறுகிறது. எங்க அப்பா சொல்றாரு. அடுத்தது ஒரு ஆங்கில நாவலை பத்தி சொல்றாரு, அதை எழுதினவர் பத்தி சொல்றார். ஆண்டனி ட்ராலப் அப்படிங்கிறவர் ஒரு 47 கதைகள் எழுதுறார். ஆண்டனி ட்ராலப் 47 கதைகள் எழுதுறார். அவர் எழுதிய கதைகள்ல உச்சகட்டமா உருவாக்கிய பாத்திரம் பாலிசர் என்பவர். பாலிசர் என்ற ஒரு கேரக்டரை, ஒரு பாத்திரத்தை ஆண்டனி ட்ராலப் உருவாக்குகிறார். அந்த பாலிசர் என்பவர் வழிபாடி, உத்தமன், சேவைக்காக மட்டும் செயல்படுபவர், ஜென்டில்மேன் டு தி கோர் என்று குறிப்பிடுகிறார். பிரபுவின் பிரபலம் படைத்தவர். தெரியும், இங்கிலீஷ் பிரிட்டிஷ்ல வந்து பிரபு என்பவர் தான் உயர்ந்தவர்கள், செல்வந்தர்கள். அப்படி பிரபுவுக்கு என்ன பிரபலம் இருக்கோ அந்த பிரபலத்தை அடைந்தவர் இந்த பாலிசர் என்பவர். அவரை, பாலிசர் என்பவரை பாத்திரமாக ஒரு கேரக்டராக படைத்து பிரைம் மினிஸ்டர், டியூக்ஸ் சில்ட்ரன் என்று 2 நாவல்கள் எழுதினார் ஆண்டனி ட்ராலப். அந்த 2 நாவல் எழுதினார். 2 நாவலுடைய பெயர்கள், பெயர் பிரைம் மினிஸ்டர் என்று ஒன்று, டியூக் சில்ட்ரன் என்று ஒன்று. இந்த 2 நாவல்களிலும் பாலிசர் என்ற பாத்திரத்தை படைக்கின்றார். அவருடைய எழுத்து, ஆண்டனி ட்ராலப்பினுடைய எழுத்து சிகரத்தை தொட்ட இடம் இவை. இந்த 2 நாவல்கள் தான் அவருடைய எழுத்தின் சிகரத்தை தொட்டதுன்னு சொல்றார். முதல் நூல் பிரபலம் அடையவில்லை, அடுத்தது எடுபடவில்லை என்ற இப்படி உயர்வான கருத்துக்களை எழுதி அவருடைய எழுத்து சிகரத்தை தொடுவதற்கான காரணமாகும் இந்த 2 நூல்களும், 2 நாவல்களும். அதாவது பிரைம் மினிஸ்டர், டியூக் சில்ட்ரன், 2 நாவல்களும் பிரபலம் அடையல, அடுத்து எடுபடலைங்கிறார். அதுல இன்னொரு பெண் கதாபாத்திரம் வருகிறது, மேப்பல் என்ற ஒரு பெண் கதாபாத்திரம். ஏற்கனவே பாலிசர்னு பார்த்தோம், இப்போ மேப்பல் ஒரு பெண் கதாபாத்திரத்தை குறிப்பிடுகிறார். இந்த பாலிசருடைய மகள் தான் மேப்பல். மேப்பல் என்பவள், அவளுடைய வாழ்வு தனிப்பெரும் சிறப்புடையது. தகப்பனார் யார் என்று கேட்டால், நாட்டில் வந்து 4 பேர் பெற்ற டாக்டர் என்ற பட்டத்தை பெற்றவர் அவருடைய தகப்பனார். சரண பட்டம்னு சொல்றோம், அதே மாதிரி டாக்டர்ங்கிறது ஒரு பட்டம். அந்த பாலிசர் என்பவர் மந்திரி சபையில நெடுநாள் இருந்தவர். பாலிசருடைய மகள் தான் மேப்பல்னு பார்த்தோம். மந்திரி சபையில இருந்தாலும் அவர் சூதாட்டத்துல அவருக்கு நாட்டம் உண்டு. இருப்பது உயர்ந்த இடம், ஆனா என்ன பழக்கம், தாழ்ந்த பழக்கம். அப்போ இந்த மேப்பல் என்ற பெண்ணை 10 அல்லது 12 பிரபல இளைஞர்கள், செல்வந்தர்கள் மேப்பலை மணக்க விரும்பினார்கள். அவருடைய சொத்து முழுவதும், மேப்பலுடைய சொத்து முழுவதும், அவருடைய தகப்பனார் சூதாடி மந்திரி சபையில் இருந்தாலும் அவருடைய தகப்பனாரும் சகோதரனும் சூதாட்டத்தில் எல்லா சொத்துக்களையும் இழக்கின்றார்கள். அதை தாண்டி பெண்ணுடைய அழகு பிரபலமானது. எவரும் அவள் அழகிற்கு ஈடில்லை. யாரே மேப்பல சொல்ற அழகு சௌந்தர்யம் புற அழகு மட்டுமல்ல, அறிவால் மிளறுகின்ற அழகு அவருடையது. அதனால அகம் புறம் இரண்டுமே அழகுடையது, மிளறுகின்ற அழகுடையதுன்னு சொல்ற. அவளுக்கு 21 வயசு ஆகிறது. ஆனா 21 வயசுல அவளுக்கு 30 வயசு நிதானம் உண்டுன்னு சொல்றார். அகம் புறம் அறிவால் மிளறுகின்ற அழகு மட்டுமல்ல, 21 வயதுல 30 வயது நிதானம் உண்டு. இப்ப தன்னுடைய சொத்து அழிவதை காண்கின்றால், தகப்பனாரும் சகோதரன் சூதாட்டத்துல சொத்தெல்லாம் அழிந்த கண்ட பிறகும், சொத்து அப்படி கண்முன் அழிவதை பார்த்த பிறகும் அது அவளுடைய மனத்தை தொடவில்லை. யாருடைய மனசை தொடல, மேப்பல். 2 கேரக்டர் சொல்லியிருக்கோம், பாலிசர், பாலிசருடைய மகள் மேப்பல். அவர் அகம் புறம் இரண்டுமே அழகானவர், புத்திசாலின்னு சொன்னார். இந்த மேப்பலுடைய மாமன் மகன் இருக்க, மேப்பலுக்கு சமமான அறிவும் வலிமையும் நிதானமும் உடையவன். இளம் வயது மாமன் மகளாகிய மகனாகிய ட்ரிகருக்கும் மேப்பலுக்கும் இனிமையான நட்பு, இளவயது நட்பு உருவாகி, இளவயது நட்பு இனிமையான காதலாக மாறி, இருவருக்கும் பணம் இல்லாததால் திருமணம் இயலாது என்ற நிலை ஏற்படுகிறது. 2 பேர் சொத்தும் போயிடுச்சு. அவருடைய மேப்பலுடைய சொத்து முழுக சூதாட்டத்தில் போயிடுச்சு, அதனால சொத்து இல்ல. அந்த காரணத்தினால 2 பேருக்கும் திருமணம் இயலாது. ஆனால் அதை தாண்டி நட்பு உயர்ந்தது, விசுவாசம் முழுமையானது. 21 வயதில் இருவரும் திருமணம் இயலாது என முடிவெடுக்கின்றனர். மேப்பல் அவனுக்கு விடுதலை தருகிறாள். யாருக்கு? மாமன் மகன் ட்ரிக்கருக்கு. மேப்பல் அவனுக்கு விடுதலை தருகிறாள். ட்ரிக்கரை விடுவித்தார். அவனுக்கு விடுதலை தந்து அவனை விடுவித்தாலும் மேப்பலால் அவளால் மனதால் விடுதலை பெற்று அடுத்தவரை கணவனாக ஏற்க மனம் இடம் தரவில்லை. இளவயது நட்பு காதலாக மலர்ந்தது. காதல் திருமணத்துக்கு முடியாத ஒரு சூழல் காரணமாக இருந்தாலும் அவ வந்து ட்ரிக்கருக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துறா, நீ பிரிஞ்சு போடுன்னு சொல்லிட்டு அவன் பிரிஞ்சு போகணும்னு சொன்ன பிறகும் அவளால மனசால விடுதலை பெற்று கொடுத்த பிறகும் மற்றொருவரை அவளால கணவனாக ஏற்பதற்கு அவருடைய மனசு இடம் கொடுக்கல அப்படிங்கிற செய்தி இங்க அப்பா சொல்ற. இந்த நிலையில சில்வர் பிரிட்ஜ் அப்படின்ற ஒருத்தர் வரலாம். சில்வர் பிரிட்ஜ் இப்போ 4வது கேரக்டர் சொல்றோம். முதல்ல பார்த்தது பாலிசர். பாலிசர் ரொம்ப பிரபலமானவர். அவருடைய மகள் தான் மேப்பல். மேப்பல் அக புற அழகுடையவள், மிளரும் அழகுடையவள் பார்த்தோம். மேப்பலுடைய மாமன் மகள் யாருன்னு சொன்னா ட்ரிக்கர்னு பார்த்தோம். ரெண்டு பேருக்கும் நட்பு காதலாகி சொத்து இல்லாத கணக்கான திருமணம் இல்லாம போயிடுச்சு. அவனுக்கு விடுதலை கொடுத்துட்டான்னு சொல்றோம். மாமன் மகனுக்கு விடுதலை கொடுத்தாலும் தன்னுடைய மனசு இன்னொருவரை கணவனாக இருப்பதற்கு மனசு இடம் கொடுக்கலங்கிற ஒரு சூழல் இல்லை. அப்ப யார் வர்றா? சில்வர் பிரிட்ஜ் அப்படிங்கிற இன்னொருத்தர் வர்றார். இந்த சில்வர் பிரிட்ஜ் அப்படிங்கிற யார் அப்படின்னு கேட்டா, இவர் முன்னாள் பிரதமருடைய முதல் மகன். நாட்டில் அதிக சொத்து உள்ளவன். அவனால் விளையாட்டிற்காகவும் பொய் சொல்ல முடியாது. யாரால? சில்வர் பிரிட்ஜால. அவனால் பொய் விஷயத்தில் முழுவதும் நாட்டம் இல்லாதவன். மெய் விஷயத்திலும் மேப்பலுக்கும் கிட்டத்தட்ட அதே மனநிலை. அப்போ சில்வர் பிரிட்ஜுக்கும் மேப்பலுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மனநிலை மெய்யை பொறுத்தவரைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்ற. சில்வர் பிரிட்ஜ் புயலாக புரள்பவன். பயங்கர வேகத்திலும் மனம் நிதானமானது. பயங்கர வேகத்திலையும் சில்வர் பிரிட்ஜுடைய மனசு நிதானமான மனம் என்ற செய்தியை சொல்றார். நிலையை இதுவரை இழந்து அறியான். எந்த நிலையா இருந்தாலும் நிதானத்தில் உள்ளவன் சொல்றதுக்காக அப்படி சொல்றார். அந்த சில்வர் பிரிட்ஜ் கல்லூரியில என்ன பண்றான், ஒரு சின்ன விஷமம் செய்து வெளிவந்தவன். ஒரு சின்ன விஷயம் செஞ்சு வெளியில வந்தவர் சில்வர் பிரிட்ஜ். அதனால அந்த சிறிய விஷயம் செய்து வெளிவந்தவன் மனசுல விஷமம் இல்லை. வயதும் சந்தர்ப்பம் விஷமம் செய்தது. படிப்பு போயிடுச்சு. படிப்பு போனாலும் அதை நஷ்டம் என்று கருத முடியாத பெரிய வாழ்வு வாழ்பவன் அவனுடைய அக வாழ்வு. அப்படி மனசு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நம்ம கல்லூரியில வெளிவந்தாலும் நம்மால பெரு வாழ்வு வாழ முடியும்னு அவனுடைய மனசு சொல்கிறது. சரியில்லாத நண்பர்களை சரியாக நடத்துபவன். நண்பர்கள் சரியில்லாட்டாலும் அவன் சரியாக நடத்துகிற குணமுடையவன் சில்வர் பிரிட்ஜ்னு சொல்றார். ரேசில் அவன் வயதினர் 100 பவுண்ட் பெற்றாலும் 100 பவுண்ட்ஸ் இழந்தாலும் உலகம் இயக்கும். அவனுடைய வயதினர் ரேசில வந்து பெற்றாலும் இழந்தாலும் 100, 1000 எதுவாக இருந்தாலும் சரி உலகம் வியந்து பார்க்கும். ஆனால் 1000 பவுனை அர்த்தமற்றதாக நினைக்கின்றான் என்பதால் 70,000 பவுனை பந்தயத்தில் வந்து ஏமாற்றப்பட்டு இழந்தான். யாரே? சில்வர் பிரிட்ஜ். ஆனாலும் நிலை குலையவில்லை. நஷ்டம் அவனுடைய கண்ணிற்கு தெரியவில்லை. அந்த நஷ்டம் அவன் மனத்தை தொடவில்லை. இப்ப நம்ம 4 கேரக்டரை பத்தி அப்பா சொன்னா மறுபடியும் ஞாபகத்துக்காக சொல்றேன். பாலிசர் தகப்பனார் பிரபலமானவர். அவருடைய மகள் மேப்பல் அழகுடையவள், அறிவு மில்லுது என்று அழகுடையவள். அவருடைய மாமன் மகன் ட்ரிக்கர். ரெண்டு பேருந்த நட்பு காதலானது. சொத்து இழந்த காரணத்தினால் ரெண்டு பேருடைய திருமணமும் இயலாத நிலை. ஆனா மனசுல அவளுக்கு விடுதலை கொடுத்தாலும், மாமன் மகனாகிய ட்ரிக்கருக்கு மனதால் விடுதலை கொடுத்து அனுப்பினாலும் மேப்பலால இன்னொருத்தரை கணவனாக ஏற்றுக்கொள்ள மனம் இடம் கொடுக்கவில்லை. அந்த நிலையில சில்வர் பிரிட்ஜுங்கிறவர் வர. சில்வர் பிரிட்ஜ் உயர்ந்த எண்ணமுடைய உயர்ந்த செயலுடையவர். அவர் இந்த மாதிரி 70,000 பவுன்ஸ் பந்தயத்தில் இழந்தாலும் ஏமாற்றப்பட்டு இழந்தாலும் அவர் நிலை குலையாத ஒரு நிலையில் இருக்கின்றார். நஷ்டம் அவர் கண்ணிற்கு தொடவில்லை. நஷ்டம் கண்ணிற்கு தெரியவில்லை. அவருடைய மனசு தொடல என்ற செய்தி சொல்லி ஏற்கனவே 10-12 பேர் நல்ல செல்வந்தர்கள் மேப்பிள திருமணம் செய்வதற்கு வந்து கேட்டாரன்னு சொன்னார். அது மறுபடியும் சொல்றீங்க, 12 பேரை மறுத்த மேப்பிளை அவன் நெருங்கி வந்து உண்மையாக மணக்கும்படி கேட்கின்றான். இந்த சில்லர் பிரெட்ஜி இப்ப மேப்பிள திருமணம் செய்து கொள்வதற்காக கேட்கிறான். அப்படி வாய் தவறி தகப்பனுடைய தகப்பனாரிடம் சில்லர் பிரெட்ஜி அந்த விஷயத்த சொல்லிடுறான். சில்லர் பிரெட்ஜி என்ன பண்றாரு, தான் மேப்பிளை திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை வாய் தவறி தன்னுடைய தகப்பனாரிடம் சொல்கின்றான். அதை கேட்ட தகப்பனார் மகிழ்ந்து மலர்ந்து, இது மாதிரி மேப்பிளையை நான் மணக்க விரும்புகிறேன் என்ற செய்தியை கேட்ட அந்த தகப்பனார் மகிழ்ந்து மலர்ந்து பெண்ணை ஏற்க விரும்பினார். தகப்பனார் விரும்புகிறார் அவள் வந்து நம்ம அவள் மருமகளை அடையணும்னு சொல்லிட்டு. 21 வயது பெண் விவேகம் அறிவு நிதானம் அழகு அந்தஸ்து நிரம்பி அனைவரையும் கவர்கின்றவள் நம்முடைய மேப்பிள். சில்லர் பெற்றி பலமுறை வந்து பிரியமா கேட்கிறான். சில்லர் பெற்றி பலமுறை வரலாம் பிரியமா வந்து கேட்கிறான். இப்போ மேற்கொள்ள பெரிய சந்தர்ப்பம், மாமன் மகனை அவன் நிராகரித்து விடுதலை கொடுத்திருந்தாலும் தன்னால இன்னொருத்தர கணவனாக அடைய முடியவில்லை என்ற மனசு இருந்தாலும் சில்லர் பெற்றி தானா வந்து கேட்கின்ற சூழல்ல இது ஒரு பெரிய சந்தர்ப்பம். மேற்கொள்ளுக்கு அவளுக்கும் இது ஒரு பெரிய சந்தர்ப்பம். அந்த நேரம் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரம் ஒரு அமெரிக்க அழகி வருகிறாள். அந்த அமெரிக்க அழகியை பார்த்து உலகமே அவளை கண்டு அதிர்ந்து பிரமிக்கிறது. அமெரிக்க அழகியை பார்த்து உலகமே கண்டு அதிர்ந்து பிரமிக்கிறதுன்னு சொல்றார். அவள் உள்ளம் புரட்சி வீரம் பெற்றது. யாருடைய உள்ளம், அமெரிக்க அழகியுடைய உள்ளம். உருவம் அழகால் சிறப்படைவதற்கு பதிலாக அழகு அவள் உருவத்தால் உற்சாகம் பெறுகிறது. எப்படி அப்பா எழுதாரு பாருங்க, எதுக்கு வந்து உயர்வு சொல்றாருன்னா அழகுக்கு உயர்வு சொல்லல, அவளுக்கு உயர்வு சொல்றாரு. அவளுக்கு அழகு இருக்கிறதுனால அழகு உயர்வு பெற்றதுன்னு சொல்றாருங்க. உருவம் அழகால் சிறப்படைவதற்கு பதிலாக அழகு அவள் உருவத்தால் உற்சாகம் பெறுகிறது அப்படின்னா அவ பார்க்கறவங்களுக்கு எல்லாம் அவள் மேல ஒரு விருப்பம் வரும் என்ற செய்தி சொல்றார். அப்படி அனைவரையும் அளவு கடந்து கவருகின்ற அவளுடைய அழகை மேப்பிளே பாராட்டுறான். நம்முடைய கதாநாயகி மேப்பிளே என்ன பண்றா, பாராட்டுறான் அந்த அமெரிக்க அழகியோட அழக பார்த்து. சில்வர் பெட்டி தன்னுடைய நிலை இழந்து அவளோட போகின்றான். இவன் என்ன பண்ணா, சில்வர் பெட்டி மேப்பிள பார்த்து கல்யாணம் பண்ணிக்க கேட்டான். ஆனா அந்த அமெரிக்க அழகி வந்த பிறகு தன்னுடைய நிலை இழந்துட்டான். அந்த அமெரிக்க அழகியுடைய அழகை பார்த்து தன் நிலை இழந்த சில்வர் பெட்டி அவரோட போகின்றான். இப்போ இத வந்து மேப்பிள் பாக்குறான், தன்னை வந்து தனக்கு ப்ரொபோசல் கொடுத்த அந்த சில்வர் பெட்டி இப்ப அந்த அமெரிக்க அழகியோட போறத மேப்பிள் பாக்குறான். பார்த்து மனத்தால் மறுக்கிறாள். என்ன மறுக்கிறாள்னு சொன்னா, சில்வர் பிரிட்ஜால் அந்த அமெரிக்க பெண்ணை மணக்க இயலாது என்பதை அவள் அறிவாள். தன்னை மறந்து அவளுடன் போகின்ற சில்வர் பிரிட்ஜ் மனம் திருமண விஷயத்தில் மேப்பிளை ஏற்றுக்கொண்டது அசையவில்லை. அவரோட போனாலும் ஆழ் மனசுல அவன் யாராவது நினைச்சிட்டு இருக்கான், மேப்பிளா நினைச்சிட்டு இருக்கான் சில்வர் பிரிட்ஜ். அதனால அந்த மேப்பிளுக்கு தெரியுது இவனோட போனாலும் அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், நம்மளதான் அவன் ஆழ் மனசு வச்சிருக்காங்க விஷயம் மேப்பிளுக்கு தெரியுதுன்ற செய்தியை சொல்லி அதே மாதிரி சில்வர் பிரிட்ஜ் திரும்பி வந்துடுறான். அவளை திருமணம் பண்ணிக்கலாம் அமெரிக்க அழகிய. தன் தகப்பனாருக்கு முன் அவர்களுடைய தலைமுறை மோதிரத்தை மேப்பிளுக்கு பரிசாக அளிக்கின்றான். நமக்கு தான் தெரியும் ஆங்கிலேயருடைய பாணி என்னன்னா, ஒருத்தருக்கு வந்து மோதிரம் கொடுத்தா திருமணம் பண்ண மாதிரி அர்த்தம். தன்னுடைய தகப்பனாருக்கு முன்னாலே தலைமுறை மோதிரத்தை மேப்பிளுக்கு பரிசாக அளிக்கின்றான். இப்பதான் நம்ம இந்த தலைப்புக்கு வரோம். இப்ப மேப்பிள என்ன பண்ணணும், சில்வர் பெட்டி மோதிரத்தை கொடுக்கறான். தலைமுறை மோதிரத்தை ட்ரெடிஷனா அந்த ரெட் கடி மோதிரத்தை கொடுக்கும் பொழுது மேப்பிள என்ன பண்ணணும், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்ப இவன் என்ன பண்றா மேற்கொள்ள அப்படின்னு சொன்னா, மறுத்தால் மறுத்து வாதத்தை ஆரம்பித்தார். வாதம் சரியானது, எல்லா கேள்விகளும் கேட்கின்றார். வாதம் ஜெயிக்கும் என்றும் அறிவாள். வாதம் முழுவதும் வென்றது. இப்ப வாதம் ஜெயிச்சிருச்சு. இப்ப வாதம் ஜெயிச்சிருச்சுன்னா எது தோத்து போயிடும், ஏற்கனவே அதான் சொன்னாரப்பா, செயல்ல இரண்டு ஒரு பகுதி உண்டு, ஒரு பகுதி வாதம் ஒரு பகுதி விஷயம் வழக்குன்னு சொன்னார். அப்ப ஒரு பகுதி ஜெயிச்சா தர்க்க ரீதியா பொதுவா ஒன்று வென்றால் அடுத்தது தோற்கும் சொன்னார். வாதம் வென்றால் விஷ்ணு தோத்து போகும். அதே மாதிரி வாதத்துல ஜெயிச்ச மேப்பல்னால விஷயத்துல தோற்று போனது. அப்ப என்ன ஆயிடுச்சு? திருமணம் நடக்கலைன்னு ஆயிடுச்சுங்க. வழக்கு தோற்றது. வழக்கு தோற்ற பிறகு அவள் பெரும் முயற்சி எடுக்கிறாள். இழந்ததை அவள் ஏற்கின்ற மனப்பான்மை. திருமணம் போயிடுச்சு, திருமணம் போயிடுச்சு என்பதற்கு பிறகு மறுபடியும் முயற்சி பண்றாள். தோற்றபின் அவள் எடுக்கும் பெரும் முயற்சி, இழந்ததை அவள் ஏற்கும் மனப்பான்மை. இழந்ததை அவள் ஏற்கும் மனப்பான்மை. யார் இழந்தது? திருமணம் பெற்று இழந்தது. திருமணம் என்ன போயிடுச்சு? இழந்ததை ஏற்கின்ற மனப்பான்மை. இழந்துட்டோங்கிறதையும் ஏத்துக்கிறாள். அவளுடைய மனசு வந்து அதையும் ஏத்துக்குது. இழந்ததை அவள் ஏற்கும் மனப்பான்மை. இலக்கிய நயத்தோடு எழுதப்பட்ட நாவல் இது. இந்த நாவலை பத்தி இவ்வளவு நாளை சொன்னார் அப்பா. நாவல சொன்ன கேரக்டர்ஸ் பாலிசர் அப்பா, மகள் மேப்பல். பாலிசர் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர், காட்டர் என்ற பட்டம் பெற்றவர், மந்திரி சபையில இருந்தவர். இருந்தாலும் சூதாட்டம், இருக்கிற இடம் உயர்வு எண்ணம் தாழ்ந்தது. அதனால சூதாட்டத்திலே அப்பவும் பையனும் எல்லாத்தையும் விட்டுறாங்க. சூதாட்டத்துல வித்த பிறகு அவனுடைய மாமன் மகன் ட்ரிகர் வந்து நட்பாகி காதலாகி திருமணத்தை முடியல. ஏன்னா ரெண்டு பேரும் சொத்து இல்லைங்கிற இடத்துல திருமணத்தை முடியல. அவனுக்கு விடை கொடுத்துறான் மேப்பல் ட்ரிகருக்கு. அந்த சமயத்துல அந்த சில்வர் பிரிட்ஜ் வர்றான். இவருடைய பார்த்து அழகை பார்க்கின்றான். தன்னை அறியாமல் தன் தகப்பனாரிடமே தன்னுடைய திருமண அபிப்பிராயத்தை சொல்லிடான். இதை கேட்ட தகவல் அப்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா பெண் வந்து எல்லா விஷயத்திலும் உயர்ந்தவர். எதெல்லாம் உயர்ந்தாலும் அப்பா சொல்றாரு, 21 வயது பெண் விவேகம் அறிவு நிதானம் அழகு அந்தஸ்து. விவேகம்னு இங்க சொன்னாரு. ஆனா விவேகம் இருக்கிறத விவேகத்தால செயல்படல. அவ கடைசி எதுல போயிட்டா? வாதத்துல போயிட்டா. அதையும் கவனிக்கணும். அந்த சமயத்துல ஒரு அமெரிக்க அழகி வர, அமெரிக்க அழகிய பின்னால சில்வர் பிரிட்ஜ் போனாலும் அவனால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு இவளால நினைச்சு பார்க்க முடியுது. ஏன்னா அவனுடைய ஆழ் மனசுல இவதான் இருக்காங்கிறது அவளுக்கு தெரியுது. அந்த சமயத்துல சில்வர் பிரிட்ஜ் மேப்பிளை ஏற்றுக்கொள்வதற்காக தகப்பனாருக்கு முன்னாடி மோதிரத்தை கொடுக்க தயாராயிருந்தான். ஆனா அதை மறுக்கின்றால், வாதத்தை ஆரம்பிக்கின்றால். வாதம் ஜெயிச்சது, வழக்கு தோற்றது என்ற செய்தி இங்கு சொல்லி, இது ஒரு பெரிய இலக்கிய நயமான ஒரு நாவல் என்ற செய்தியை சொல்றார். ஏன் இந்த கதையை சொல்றான்னு சொன்னா, இந்த தலைப்புல சொன்ன மாதிரியே வாதத்தில் தீவிரவாதியானால் உன்னை கண்டு பரிதாபப்பட வேண்டும். அப்ப மேப்பிளை பத்தி நம்ம பரிதாபப்படணும். ஏன்னா வாதம் தான் ஜெயிச்சது தவிர அவருடைய திருமண வாழ்வு தோத்து போச்சு. அந்த விஷயத்தை எங்க அப்பா சொல்றாரு. அடுத்தது சொல்ற, சங்கரர் சென்ற இடமெல்லாம் வாதத்தில் வென்றார். நாடு முழுவதும் அவரை 1000 ஆண்டு ஏற்றது. இது பெரிய வெற்றி. தத்துவம் உயர்ந்தால் வாதம் வலுவிழக்கும். தத்துவம் உயர்ந்தனா வாதம் வலுவிழந்துபடுது. இன்று நம்முடைய நாட்டில் மாய பிரபஞ்சம் என்பதை கேட்கவும் மனிதர் இல்லை. மாய பிரபஞ்சம் என்பதை கேட்கவும் மனிதர் இல்லை. வாழ்வை உயர்த்தி பெருமளவில் விரிவுபடுத்தி வாழ்ந்து அனுபவிக்கின்ற இளைஞர்கள் பெரியவர்கள். மாய பிரபஞ்சம் கேட்கறதுக்கு ஆள் இல்ல. தங்களுடைய வாழ்க்கை உயர்த்தி பெருமளவு விரிவுபடுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனுபவித்துக் கொண்ட இளைஞர்களும் பெரியவர்கள் எப்படி இருக்காங்கன்னா, 10 ஏர் கண்டிஷன், 8 வாட்ச், இப்படி நல்ல வாய்ப்பாசோடு இருக்கிறாங்க, வைத்துள்ளார்கள். இவர்கள் வாழ்வில் உயர்ந்த உத்தமர்கள் இல்லை என்றாலும், அது போன்ற உத்தமர் வாழ்விலும் வாழ்வை அனுபவிக்கும் இதே அம்சம் உள்ளே வந்து ஆக்கிரமித்து கொண்டது. ஏனென்றால் வாதம் பெரியது. பெரு விஷயங்களையும் காப்பாற்ற வல்லது என்றாலும், அடிப்படையில் வாதம் வாழ்க்கை மிளிர உதவாது. முஷ்டர் வாதம்னு ஒருத்தருக்கு இருந்தா சொல்லால சக்தி பெற்றவன், வாயாடின்னு சொன்ன பாஷையில. அப்படி வாதம் என்பது வாழ்க்கை மிளர உதவாது. ஆன்மீக ஞானம் அதற்குரியது அல்ல. இந்த தலைப்பு வந்து வாதம் ஞானம் ரெண்டையும் சொன்னது. வாதம்ங்கிறது நம்முடைய வார்த்தை சொல், ஞானம்ங்கிறது ஆன்மீக ஞானம். ஆன்மீக ஞானம் அதற்குரியது அல்ல. பகவான் எந்த விஷயத்தையும் சுட்டி காட்டுவார். அப்பா சொல்றார், எந்த விஷயத்தையும் பகவான் சுட்டி காட்டுவார். அப்படி அவர் ஒன்றை சுட்டி காட்டுகின்றார். பிருந்தாவனத்தை அவர் சுட்டி காட்டுவது, திஸ் ஹியூமர்ஸ் கோல்டு, இந்த இனிய சுவையுடைய உலகம் உலகின் நகைமுகம் என அவர் கூறும் பொழுது, வந்த வழியெல்லாம் திரும்ப போன வழியெல்லாம் ஞானம் மணிகளாக சிதறி காணப்படும். அப்படி அந்த கடைசியா சொன்ன அப்பா எழுதின விஷயத்த பகவான் சொன்ன கருத்தை சொல்றேன். பகவான் வந்து எந்த விஷயத்தையும் சுட்டி காட்டுற, அப்படி சுட்டி காண்டதுல ஒன்று பிருந்தாவனத்தை பற்றி பகவான் சுட்டி காட்டுகின்றார். பிருந்தாவனத்தை சுட்டி காட்டுவது திஸ் ஹியூமஸ் கோல்டு அப்படிங்கிறார். இந்த இனிய சுவையுடைய உலகின் நகைமுகம் என அவர் கூறும் பொழுது, வந்த வழியெல்லாம் திரும்ப போன வழியெல்லாம் ஞானம் மணிகளாக சிதறி காணப்படும் காணப்படும்னு சொல்றாரு. சிதறி காணப்படும் சொல்றாரு. எது சிதறி காணப்படும்? ஞானம் சிதறி காணப்படும். நமக்கு ஞானம் ஏதாவது தெரியுதா? நாம் அதை காண்கிறோமா? சிதறி கிடக்கின்ற ஞானத்தை நாம் காண்கின்றோமா என்பது பெரிய கேள்வியா அமைகிறது. ஆன்மீக ஞானம் அதற்குரியது அல்ல என்று சொல்லி பகவான் எந்த விஷயத்தையும் சுட்டி காட்டுவார். பிருந்தாவனத்தை அவர் சுட்டி காட்டுவது திஸ் ஹியூமஸ் கோல்டு என்று சொல்லி அதுக்கப்புறம் சொல்றார், இந்த இனிய சுவையுடைய உலகின் நகைமுகம் என அவர் கூறும் பொழுது, வந்த வழியெல்லாம் திரும்ப போன வழியெல்லாம் ஞானம் மணிகளாக சிதறி காணப்படும் என்ற விஷயத்தோட இரண்டாவது கருத்தை முடிக்கின்றார். இப்ப நாம மூணாவது கருத்துக்கு போகின்றோம். மூன்றாவது கருத்து, பெரு நூல்களின் சொல் பொய்ப்பது இல்லை. பெரு நூல்களின் சொல் பொய்ப்பது இல்லை. அவற்றிற்கு விளக்கம் எழுதுவதில் இதயமும் அறிவும் தவறுகின்றன. திருப்பி நான் ஹெட்டிங் சொல்றேன். பெரு நூல்களின் சொல் பொய்ப்பதில்லை. அவற்றிற்கு விளக்கம் எழுதுவதில் இதயமும் அறிவும் தவறுகின்றனங்கிறதான் மூணாவது கருத்து. இந்த மூணாவது கருத்துல அப்பா விளக்கம் கொடுக்கின்றார். வேதம் வாழ்வின் சிறுமைகளை துறக்க வேண்டும் என்றது. உபனிஷதம் சர்வம் பிரம்மம் என்றது. கீதை சரணாகதி எடுத்து கூறியது. மூன்று விஷயத்தை சொல்றாருங்க. வேதம் என்ன சொன்னது? வாழ்வின் சிறுமைகளை துறக்க வேண்டும் என்றது. எதெல்லாம் சிறுமைகளோ அதையெல்லாம் துறந்துடு. பொறாமை இது மாதிரி சிறுமைகளை எல்லாம் துறக்க வேண்டும். உபனிஷதம் என்ன சொன்னது? சர்வம் பிரம்மம் என்று கூறியது. கீதை எழுதை எடுத்து கூறியது என்றால் கீதை சரணாகதி எடுத்து கூறியது. சரி, இயேசு பகவான் என்ன சொன்னார் என்றால், இயேசு மன்னிக்க சொன்னார். பகவான் வாழ்வனைத்தும் யோகம் என்றார். அறிவில்லாமல் தவறு செய்வது அனைவரும் செய்வது. தவறு செய்யறான் எப்படி? அறிவில்லாமல். அறிவில்லாமல் தவறு செய்வது அனைவரும் செய்வது அப்படின்னு சொன்னா அடுத்து இன்னொன்னு சொல்றார், அறிவை தவறு செய்ய பயன்படுத்துவார். அவர் அறிவில்லாமல் தவறு செய்யறான் ஒரு கட்டையில். ஆனா அதே அறிவு என்ன பண்றான்? அறிவை தவறு செய்ய பயன்படுத்துபவன் அயோக்கியன். அறியாமையை அறிவாக கொண்டு செய்யும் தவற்றை தீவிரமாக செய்வது பரவலானது. மூணு லைன்ல மூணு விஷயம் சொல்ற. அறிவில்லாமல் தவறு செய்வது அனைவரும் செய்வது, இதுதான் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். அறிவை தவறு செய்ய பயன்படுத்துபவன் அயோக்கியன். நல்ல அறிவு இருக்கு, ஆனா அந்த அறிவை எதுக்கு பயன்படுத்துறான்? தவறு செய்ய பயன்படுத்துறான். அப்படி அறிவை தவறு செய்ய பயன்படுத்துபவன் அயோக்கியன். அடுத்தது ஒரு கேட்டகரி சொல்றார், அறியாமையை அறிவாக கொண்டு. இங்க அறிவு வந்து எதை அறிவாக கொள்றான்? அறியாமையை அறிவாக கொள்றான். அறியாமையை அறிவாக கொண்டு செய்யும் தவற்றை தீவிரமாக செய்வதுதான் பரவலானது. நாம எந்த கட்டகத்தில் இருப்போம்னு நமக்குதான் தெரியும். உருவ வழிபாட்டை மறுத்த புத்தர். உருவ வழிபாட்டை மறுக்கிறார் புத்தர். உருவ வழிபாட்டை மறுத்த புத்தர் சிலையை பௌத்தர்கள் வழிபடுவது பௌத்த மதம். உருவ வழிபாடு கூடாதுன்னு பௌத்தர் சொல்றார். ஆனா பௌத்த மதம் என்ன செய்யுது? புத்தர் சிலையை வச்சுதான் வழிபட்டு மட்டிருக்கிறது. ஞானம் பெரியது என்றாலும் சிறிய மனிதன் பெரிய ஞானத்தை பின்பற்றுகின்ற வகையில் தத்துவத்தை நடைமுறையாக மாற்றி அமைப்பது ஒரு பெரிய ஆன்மா. ஞானம் பெரியது என்றாலும் சிறிய மனிதன் பெரிய ஞானத்தை பின்பற்றும் வகையில் தத்துவத்தை நடைமுறையாக மாற்றி அமைப்பது ஒரு பெரிய ஆன்மா. இதுதான் சொன்னார். இப்ப பௌத்த மதம் வந்து சிலையை உருவ வழிபாட ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் பௌத்தர்கள் புத்தர் சிலையை தான் வழிபட்டுக் கொண்டிருந்த செய்தியை திருப்பி சொல்றார். அதிலும் தவறு எழுவது உண்டு. தவறு செய்தவன் மனம் மாறினால் அவனை மன்னிப்பது முறை. தவறு செய்யறவன் மனசு மாறினா அவனை மன்னிப்பது முறை என்றால், அவன் மனம் மாறாவிட்டாலும் அவனை மன்னிக்க வேண்டும் என்ற நடைமுறை வந்துவிட்டது. தவறு செஞ்சுட்டான் அவன் வந்து மனசு மாறிட்டான். தவறு செஞ்சு மனசு மாறினானா மன்னிச்சிருன்னு சொல்றான்னு சொன்னா, அவன் மனசு மாறாட்டலாம் அவனை மன்னிச்சிருன்றது நடைமுறை ஆகி போச்சு. இப்ப வந்து தூக்க தண்டனை நிறைவேற்ற முடியும் வேண்டுமா வேண்டாமா பெரிய ஒரு விஷயமா இத ஞாபகத்து வருது. அடுத்தது சொல்றாரு, வாழ்வை துறக்க கூடாது ஏற்க வேண்டும் என்றால், வாழ்வை துறக்க கூடாது ஏற்க வேண்டும் என்றால் வாழ்வை அப்படியே ஏற்பது தத்துவம் என்பது நம்பிக்கையாகிறது. வாழ்க்கையை மட்டும் ஏற்கிறது தத்துவம்னு சொல்றாருங்க அப்பா. அதாவது தத்துவம் சொல்றது ஒண்ணு, நடைமுறையில மாறி போறது இன்னொன்னா இருக்கு விஷயத்தை சொல்லிட்டு இருக்காரு. அடுத்தது சொல்றாரு, அறிவை வற்புறுத்துவது லட்சியம் என்றால், எதை வற்புறுத்துறது லட்சியம், அறிவை, அறிவை வற்புறுத்துவது லட்சியம் என்றால் நக்கீரன் அகந்தையை வற்புறுத்துகிறான். தான் அறிவை வற்புறுத்தான்னு நினைச்சுன்னா எதை வற்புறுத்துறாங்க, அகந்தையை நான் வற்புறுத்துகிறான் என்று சொல்கிறார். வாழ்வின் மீதுள்ள பாசத்தை அறுக்க, வாழ்வின் மீதுள்ள பாசத்தை அறுக்க பற்றறுத்தல் ஏற்பட்டால் வாழ்வை துறப்பது வழக்கமாகிறது. வாழ்வை துறக்க சொல்லல, வாழ்வின் மீதுள்ள பாசத்தை தான் துறக்க சொல்லியிருக்காங்க. அதை சொல்ல, வாழ்வின் மீதுள்ள பாசத்தை அறுக்க பற்றறுத்தல் ஏற்பட்டால் வாழ்வை துறப்பது வழக்கமாகிறது. அடுத்த ஒரு செய்தி சொல்ற, உடல் முக்கியம் இல்லை எனில் குளிக்காமல் உடலை கவனிக்காமல் தலையில் அழுக்கு சடையாக மாறுவது லட்சியம் என்பது பெருமானுக்கே சடையன் என்ற பெயர் ஏற்பட்டது. உடலுக்கு முக்கியத்துவம் இல்லைங்கிறதுனால குளிக்க வேண்டாம், உடலை கவனிக்க வேண்டாம், அழுக்கு தலையா இருக்கின்ற பெருமானுக்கே சடையன்னு பெயர் ஏற்பட்டு போச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சு, எளிய மனிதனால் எளிய லட்சியத்தையும் ஏற்க முடியாது. அதனால் அவன் ஏற்க வேண்டியதை தான் ஏற்கும் வகையில் மாற்றி புரிந்து கொள்வது, மாற்றி அமைத்துக் கொள்வது அவன் சுபாவம். எப்படி இருக்கார் பாருங்க, லட்சியம்னு ஒண்ணு சொல்லி அது ஒரு சாதாரண எளிய லட்சியமா இருந்தா கூட எளிய மனிதனுடைய சுபாவம் எப்படி ஆயிடுச்சு கேட்டா, அது சொல்றாருங்க, அவன் ஏற்க வேண்டியதை தான் ஏற்கும் வகையில் மாற்றி புரிந்து கொள்வது, மாற்றி அமைத்துக் கொள்வதுதான் சிறிய மனிதனுடைய எளிய மனிதனுடைய சுபாவம்னு சொல்றாரு. மதர் அப்பா புத்தகத்தை மதர் புக்கை படிச்சுட்டு சில விஷயங்களை நமக்கு என்னவா இருக்கோ அது மாதிரி நம்ம எடுத்துவோம். அதுல என்ன நோக்கத்துல இருக்காங்க மதர், அதுல என்ன நோக்கத்துல சொல்லியிருக்காரு பகவான், அப்பா என்ன நோக்கத்துல சொல்லியிருக்காருன்னு நமக்கு தெரியாம அது எனக்கு இது மாதிரி உதவும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்ம எடுத்துக்குவோங்கிற மாதிரிதான் இங்க அப்பா சொல்றாரு. அதனால அவன் ஏற்க வேண்டியதை தான் இருக்கின்ற வகையில் மாற்றி புரிந்து கொள்வது, மாற்றி அமைத்துக் கொள்வது என்பதுதான் எளிய மனிதனுடைய சுபாவம். இது எப்படி இருக்குன்னு கேட்டா, அமெரிக்கா போயிடுறான், அமெரிக்கா போன பிறகும் அவன் நம்ம நாட்டில் இருக்கிற வரைக்கும் சடங்கு சம்பிரதாயத்தை பின்பற்றவே மாட்டான். அமெரிக்கா போன பிறகு நம் நாட்டில் இருந்தவரை பின்பற்றாத சடங்குகளை அதி தீவிரமாக அவன் அமெரிக்காவில் பின்பற்றுவதை நாம் காணலாம். திருமணம் முக்கியம் என்றால் திருமணத்தை நடத்துபவர் மணமக்களை விட தங்களை திருமணத்தில் முக்கியமாக்கி விழா கொண்டாடுவதும் உண்டு. திருமணத்துல யாருக்கு முக்கியத்துவம் உண்டு, தம்பதிகளுக்கு தான் முக்கியத்துவம். ஆனா சில திருமணத்துல தம்பதிகளை காட்டிலும் திருமணத்தை நடத்துபவர் முக்கியத்துவம் ஆயிடுறாருங்கிற விஷயத்தை இங்க சொல்றார். சில திருமணங்களில் மணமக்களுடன் பிறந்தவர் அப்பாவும் அம்மாவும் தான் புது தம்பதிகளாக இருக்கின்றனர் என்று கூறும்படி மனவிழா நடப்பதும் உண்டு. இது நம்ம பிராக்டிக்கலா நிறைய இடத்துக்கு பார்த்துருக்கோம். 4 வருடம் அல்லது 6 வருடம் படித்து அறிவு பெற்றதன் அடையாளமாக பட்டம் கொடுத்தால் படிப்புக்கு உள்ள முக்கியத்துவத்தை விட பட்டத்திற்கு முக்கியத்துவம் வந்து விடுகிறது. ஆனா படிப்புக்கு முக்கியத்துவம் போய் பட்டத்துக்கு தான் முக்கியத்துவம் வந்து விடுகிறது என்ற செய்தியை சொல்றார். அடுத்தது ஒரு செய்தியை சொல்றார், அதான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், எதுக்கு தத்துவம் எப்படிதான் மாறி போடுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்காரு. ஸ்லோவேனியா என்ற நாட்டில் ஒரு கம்பெனி உண்டு. அந்த கம்பெனி என்ன தொழில் கேட்டா புத்தகத்தை அச்சிடுறது. இந்த கம்பெனியுடைய தொழில் வந்து புத்தகத்தை அச்சிடுதல். அவங்ககிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவர்களுக்கு பைபிள், முஸ்லீம்களுக்கு குரான், இந்தியர்களுக்கு கீதை, கம்யூனிஸ்டுகளுக்கு கார்ல் மார்க்ஸ் எழுதிய கேபிட்டல், இது போன்ற நூல்களை பல வகையானவருக்கு பல வகையான பெருநூல்கள் முக்கியத்துவம் பெறுகிறதுன்னு நமக்கு தெரியும். நமக்கு சாவித்ரி லைப்ரரி, இந்த கம்பெனி என்ன பண்ணுன்னு கேட்டா, இது போன்ற உயர்வு பெற்ற நூல்களை சிறப்பான ஆர்டர் பெற்று பெரிய சைஸ் தங்க எழுத்து என்ற விசேஷங்களால் தயாரிக்கிறது. அந்த புத்தகத்தால பெரிய சைஸ்லயும் தங்க எழுத்துக்களையும் தயாரித்து விசேட பிரதிகளாக இருக்கின்றது. $20,000 வரைக்கும் ஒரு பிரதி விலை இருக்கும். $20,000 $60 பிரிக்கு பார்த்துக்கணும். சமீபத்தில் குரானை 10 அடி உயர பிரதியாக பல சிறப்பு அம்சங்களும் அச்சுட்டு ஒரே பிரதியை $2,00,000 விற்றனர். எத்தனை அடி ஹைட்டு? 10 அடி உயரம். 10 அடி உயர பிரதியாக பல சிறப்பு அம்சங்களுடன் குரானை அச்சிட்டு ஒரே பிரதியை $2,00,000 விற்றனர். அப்போ மத கோட்பாட்டை காட்டிலும் அதை கூறுகின்ற நூலுக்கு மரியாதை வருகிறது. அதுல உள்ள என்ன இருக்குங்கிற விஷயத்தை விட்டுட்டு அந்த நூலுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கிறோங்கிற விஷயத்த சொல்றாரு. அதில் என்ன கூறுகிறார்கள் என்பது பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். இதுவே நடைமுறையாக அமைகிறது. ஒருத்தர் வீட்டுல அன்னை படம் இருக்கு. அப்ப என்ன அர்த்தமா நம்ம நினைப்போம்? அன்னை படம் இருந்தால் அது அன்பர் வீடாகும் என்ற நம்பிக்கை நம்மிடம் உழவுகிறது. ஒருத்தர் வீட்டுல அன்னை படம் இருந்தால் அவர் அன்னை என்பர்னு நம்ம நம்புறோம். குடுமி நாமம் பூணூல் மட்டுமே வைதிகம் என்ற நாள் இருந்தது. இன்றும் அம்மனநிலைக்கு குறைவு இல்லை, இன்னைக்கும் இருக்கு. பகவான் சொல்றார், பகவான் ஓரிடத்தில் சாதகர்கள் குருவுக்கு லஞ்சம் கொடுப்பதற்கே விடுகிறார்கள், சாதனை ஏற்கும் மனநிலையில் இல்லை என்று எழுதுகிறார் பகவான் சொல்றார். அதாவது குருவுக்கு லஞ்சம் கொடுக்கறதுக்கு தான் விரும்புறாங்களே தவிர சாதனை ஏற்கின்ற மனநிலையில சிஷ்யர் இல்லை என்ற செய்தியை இங்க பகவான் ஒரு இடத்துல இருக்காருன்னு சொல்றாரு. இந்த மனப்பான்மை நாடு முழுவதும் பரவி மாவால் செய்வது பூவால் செய்வது என்ற பழமொழி எழுந்தது. மனிதன் எப்படியெல்லாம் லட்சியத்தை விட்டு அகழுகிறான் என்று உணர்ந்த நேரம் பகவான் என்ன சொல்றாரு? இங்க அப்பா சொல்றார், என்ன அவனுக்கா காத்திருக்கிறது என மனிதனுக்கு புரிந்துவிட்டால் அரை கணம் சாமதம் இல்லாமல் அவன் ஆண்டவனிடம் வருவான் என்கின்றார் பகவான் சொல்றார். என்ன அவனுக்காக காத்திருக்கிறது என்ற விஷயத்த மனுஷன் புரிஞ்சுக்கிட்டா அரை கணம் கூட தாமதிக்காம அவன் ஆண்டவனிடம் வருகிறான் வருவான்னு பகவான் சொன்ன செய்தியை சொல்றார். லட்சியம் உயிர் உள்ளது. கோயில் சிலைக்கு உயிர் உண்டு. அம்பாள் பேசுவதும் உண்டு. திரௌபதியின் குரல் மட்டும் கண்ணனுக்கு கேட்கவில்லை. மெக்சிகோவில் குரல் எழுப்பிய பக்தர் குரலும் அன்னைக்கு கேட்டது. இதெல்லாம் அப்பா புசர் படிச்சிருக்கோம். கடைசியா ஒரு செய்தி சொல்றார், வராண்டாவில் நின்று வாயை திறக்காமல் அன்னையை அழைத்தால் மன்மோகன் சிங் வந்ததும் நிகழ்ந்தது என்ற செய்தியை சொல்லி மூன்றாவது கருத்தை இங்கே நிறைவு செய்கின்றார். மூன்றாவது கருத்தை மறுபடியும் அன்பர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பெரு நூல்களின் சொல் பொய்ப்பது இல்லை. அவற்றுக்கு விளக்கம் கொடுக்கும் போதுதான், விளக்கம் எழுதும் போதுதான் நம்முடைய இதயமும் அறிவும் தவறுகிறது என்ற மூன்றாவது கருத்தை இங்கே அப்பா எழுதி குடிக்கின்றார். இப்போ நம்ம நான்காவது கருத்துக்கு செல்கின்றோம். ஒரு அபிப்பிராயத்தை சரி அல்லது தவறு என்று கூற முடியாது. வாழ்வுக்கு பயன்படும் அல்லது பயன்படாது எனலாம். அது காலத்தால் ஏற்பட்டது. காலப்போக்கில் அதன் பயன் குறைந்து விடுகிறது. அபிப்பிராயத்தை கடந்து உயர்ந்து நெடுநாள் நீடிக்கின்ற விவேகத்தை நாட வேண்டும். மறுபடியும் விவேகத்தை சொல்ற நாலாவது பாயிண்ட்ல திரும்பவும் நான் தலைப்பு சொல்றேன். ஒரு அபிப்பிராயத்தை சரி அல்லது தவறு என கூற முடியாது. வாழ்வுக்கு பயன்படும் அல்லது பயன்படாது எனலாம். அது காலத்தால் ஏற்பட்டது. காலப்போக்கில் அதன் பயன் குறைந்து விடுகிறது. அபிப்பிராயத்தை கடந்து உயர்ந்து நெடுநாள் நீடிக்கும் வேகத்தை நாட வேண்டும் என்ற கருத்துல அப்பா சொல்கின்ற செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். நான்காவது கருத்து, அபிப்பிராயங்கள் பலதரப்பட்டவை. அபிப்பிராயங்கள் நாட்டுக்கு நாடு மாறும். அப்படி நாட்டுக்கு நாடு மாறுகின்ற அபிப்பிராயங்களும் உண்டு. காலத்தால் கணிகின்ற அபிப்பிராயமும் மாறுகின்ற அபிப்பிராயமும் உண்டு. சிறுவர்கள் பெரியவர்கள் என்பதாலும் ஆண் பெண் என்பதாலும், படித்தவர் படிக்காதவர் என்பதாலும், நகரம் கிராமம் என்பதாலும் அபிப்பிராயங்கள் மாறும். இப்ப அபிப்பிராயத்தில் பேசிட்டு இருக்க, இன்றைய அபிப்பிராயம் நாளை எதிரான அபிப்பிராயம் ஆகும். இன்னைக்கு என்ன ஒரு அபிப்பிராயமோ மனநிலையோ அது நாளைக்கு எதிர்பார்ப்பட போகலாம். இலக்கிய துறைக்கே ஏற்பட்ட அபிப்பிராயங்கள் உண்டு. அதுபோல் அரசியல், நாடகம், சினிமா, பத்திரிகை துறைகளுக்கு என ஏற்பட்ட அபிப்பிராயங்கள் உண்டு. அவசரப்படுவது தவறு என்று ஒரு அபிப்பிராயம் உண்டு. அவசரப்படுவது தவறு என்ற ஒரு அபிப்பிராயம் உண்டு. அவசரப்படாமல் இருப்பது தவறு என்ற அபிப்பிராயம் எழுகின்ற நேரமும் உண்டு. ரெண்டு எதிரும்புதிரமா இருக்கு. சாப்பிடும் பொழுது பேசக்கூடாது என்பது நம்ம அபிப்பிராயம். நம்ம அபிப்பிராயம் என்ன? சாப்பிடும் போது பேசக்கூடாது, சாப்பிடும் போது பேசாதுன்னு பெரியவர் சொல்லுவோம். பேசும் பொழுது சாப்பிடுவதே சாப்பிடுவது என்பது மேல்நாட்டு அபிப்பிராயம். நம்ம நாட்டு அபிப்பிராயம் மேல்நாட்டிற்கும் எதிர்பார்க்கிற செய்தி இங்க சொல்ற. அடுத்த செய்தி சொல்ற, தகப்பனார் பேச்சை தட்டக்கூடாது என்பது பெரிய வலுவான அபிப்பிராயம். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைங்கிற கொட்டேஷன் பார்த்துருவோம். அப்படி தகப்பனார் பேச்சை தட்டக்கூடாது என்பது பெரிய வலுவான அபிப்பிராயம். மேற்படிப்பிற்கு போக வேண்டாம், அமெரிக்கா போவது தவறு, கலப்பு திருமணம் உதவாது, அரசியல் தவறு, உள்ளதை சொல்லக்கூடாது என்று தகப்பனார் கூறும் பொழுது தகப்பனார் பேச்சை மறுப்பது சரி என்று உலகம் அபிப்பிராயம் கூறும். எந்த தகப்பனார் பேச்சை தட்டக்கூடாதுன்னு சொன்னிச்சோ அதே தகப்பனார் பேச்ச மீறலாம், அந்த அபிப்பிராயத்தை மீந்து நடக்கலாம்ன்ற ஒரு சூழ்நிலையை இந்த உலகம் சொல்லுவோம் இந்த செய்தியும் சொல்ற. எழுதுவது, ஏர் ஓட்டுவது, கொழுக்கட்டை சமைப்பது. எழுதுவது, ஏர் ஓட்டுவது, கொழுக்கட்டை சமைப்பது ஆகியவை திறமைகள், அதெல்லாம் ஸ்கில்ஸ். ஏர் ஓட்டுவது என்ற திறமை டிராக்டர் வந்த பிறகு பயன்படுமா? டிராக்டர் வந்த பிறகு பயன்படாது. எழுதுவது என்ற திறமை கம்ப்யூட்டர் வந்த பிறகு ஏராளமாக முக்கியத்துவத்தை எழுந்து விட்டது. ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி என்னுடைய மாணவர்கள் 4-5 பேர் பேசிட்டு இருக்கும்போது நான் இதை எழுதிட்டு இருந்தேன். அப்ப ஒரு மாணவர் சொல்றாரு, நான் எழுதுறத பார்த்துட்டு சார் நான் எழுதுறதே எனக்கு மறந்து போச்சு சார். நம்ம பழமையில வீட்டு உட்காந்துருக்கோம், அவர் கம்ப்யூட்டர்ல உட்காந்துருக்காரு, அவர் என்ன சொல்றாரு, எனக்கு மறந்து எழுதுறதே மறந்து போச்சுங்கிறார். அதுதான் எங்க அப்பா சொல்றாரு, எழுதுவது என்பது, எழுதுகின்ற திறமை என்பது கம்ப்யூட்டர் வந்த பிறகு அதன் முக்கியத்தை இழந்து விட்டது. அப்புறம் கொழுக்கட்டை செய்வது சொல்றாரு. கொழுக்கட்டை செய்வது பெரும் திறமையாக இருந்தது ஒரு காலம். அது எனக்கு தெரியாது, பெண்கள் தான் தெரியும். கொழுக்கட்டை செய்வது ரொம்ப பெரிய திறமையா அப்படி இருந்த ஒரு காலம். இன்று அந்த திறமை பயன்படாது. திறமைகள் முக்கியத்துவத்தை இழக்கின்றன. திறமை சரியா தவறா என்பது பிரச்சனை இல்லை. திறமைகள் முக்கியத்துவம் இழக்கின்றன, திறமை சரியா தவறாங்கிறது பிரச்சனை இல்லை. அதே போல ஒரு அபிப்பிராயம் ஒரு காலத்தில் பயன்பட்டது, காலம் மாறிய பிறகு அதற்கு பயன் இல்லை என்று ஆகிறது. அதுதான் முதலில் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு காலத்து அபிப்பிராயம் மற்றொரு காலத்துல மாறும், எதிராகவும் போகும். அடுத்த சொல்றார், வில்வித்தை, மல்யுத்தம் தன் ஒரு பெருமையை இழந்தனர். மகாபாரதம் பார்க்கிறோம், ராமாயணம் பார்க்கிறோம், படிக்கிறோம். அது முக்கியமா இருக்கிறது வில்வித்தையும் மல்யுத்தம் தான். இன்னைக்கு அந்த வில்வித்தையும் மல்யுத்தமும் நடைமுறையில உண்டான கிடையாது. அரசனுடைய வாக்கு ஆண்டவன் வாக்காக இருந்தது, அது ஒரு காலத்துல, பழைய காலத்துல. இன்று அந்த அபிப்பிராயம் மாறி போனது. உலகில் மன்னிக்க முடியாத குற்றமே இல்லை. நகை முகம் உலகம் படைத்துள்ளது, நகை முகம் உலகம் படைத்துள்ளது. மனிதனுடைய பார்வை குறையானது. உலகமே நகைக்குரியது, சிரிப்புக்குரியது, சந்தோஷத்துக்குரியது. ஆனா மனிதனுடைய பார்வை குறையாக இருக்கின்ற காரணத்தினால உலகத்துல குறையில்லை. அப்ப எங்க குறை இருக்கு? மனிதனுடைய பார்வையில் தான் குறை இருக்கிறது. மனிதனுடைய பார்வை குறையானது, குறை உலகில் இல்லை. பார்வையை மாற்றினால், பார்வையை மாற்றினால் ஜடம் மறையும். எது மறைஞ்சு போகுது? ஜடம் மறைஞ்சு போகுது. கல் என்ற ஜடம் இறைவன் என்ற உயிராக தெரிகிறது. எப்ப பார்வை மாறும் பொழுது? அதுதான் இங்க சொல்றார், பார்வையை மாற்றினால் ஜடம் மறையும். அடுத்த ஒரு செய்தி சொல்றார், பெண் பேய் என நினைப்பது பெண் இல்லை. பெண்ணை பேயின்னு நினைக்கிறாங்க, பெண்ணை பேயின்னு நினைக்கிறது பெண் இல்லை. அவருடைய அற்புதமான நிலையை அறியாத மனம் நினைப்பது. பெண்ணுடைய அற்புத நிலையை அறியாத மனம்தான் பெண்ணை பேய் என்று நினைக்கிறது. வாழ்வு பயங்கரமானது அல்ல, வாழ்வு சிறியது, வளர் கலை பெரியது என வளரும் கலையான பரிணாமம் வர்ணிக்கப்பட்டது. பரிணாமத்தை பத்தி சொல்றார், பரிணாமத்தை என்ன சொல்றார், வளரும் கலையாக பரிணாமம் வர்ணிக்கப்படுகிறது. சிருஷ்டி பரிணாமமாக மாறும் பொழுது, சிருஷ்டி பரிணாமமாக மாறும் பொழுது கலை வளர்ந்து பிரபஞ்சம் அழியும் நேரம் உண்டு. இங்க சிருஷ்டி பரிணாமம் ரெண்டுத்தையும் சொல்றார். சிருஷ்டினா என்ன நமக்கு தெரியும், சிருஷ்டி தான் இப்ப நம்ம என்னவா போய்கிட்டு இருக்கு, பரிணாமம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி சிருஷ்டி பரிணாமமாக மாறும் பொழுது கலை வளர்ந்து பிரபஞ்சம் அழியும் நேரம் உண்டு, அதை பிரளயம் என்கின்றோம். கலை வளர்ந்து பிரபஞ்சம் அழியும் நேரத்தை என்னன்னு சொல்றோம், பிரளயம் என்று சொல்கின்றோம். பிரளயம் வந்த பிறகும் இருப்பது வாழ்வு. அது பிரளயம் வந்த பிறகு அழிவு ஏற்பட்ட பிறகும் இருக்கிறது என்னன்னு கேட்டா வாழ்வுன்னு சொல்ற. மனம் கோணலானது என்றனர், கோணல் மனத்தில் இல்லை நம் பார்வையில் உள்ளது. இப்ப கோணல் எங்க இருக்கு, முன்னே சொன்ன ஜடம் வந்து மறைஞ்சு போகும், பார்வை மாறினால் ஜடம் மறைந்து போகும்னு சொன்னார். அதே மாதிரி இங்க என்ன சொல்றார், மனசுல பார்வையில என்ன இருக்கிறது, கோணல் மனத்தில் இல்லை நம் பார்வையில் உள்ளது அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு பெரிய கருத்தை சொல்கின்றார். எப்படி மனம் உற்பத்தி ஆயிற்று, என்ன காரணத்திற்காக சிருஷ்டிக்கப்பட்டது என்று அறிந்தால் புதர்க்கம் மனத்தில் இல்லை, நாம் அதை அறிவதில் உள்ளது என்று பகவான் கூறுகிறார். இப்ப என்ன செய்தி சொல்றாரு, மனசு எப்படி உற்பத்தி ஆனிச்சு, என்ன காரணத்துக்காக சிருஷ்டிக்கப்பட்டது, எப்படி மனம் உற்பத்தி ஆனது, என்ன காரணத்திற்காக சிருஷ்டிக்கப்பட்டது என்று அறிந்தால் புதர்க்கம் நம் மனத்தில் இல்லை, நாம் அதை அறிவதில் உள்ளது என்று பகவான் கூறுகிறார். இத பத்தி அப்பா எழுதியிருக்கார். இப்ப சிருஷ்டிக்கப்பட வேண்டும், சிருஷ்டி ஏற்பட வேண்டும், யாரு சிருஷ்டி ஏற்பட்டது, பரபிரம்மம் பிரம்மம் அப்சல்யூட் அப்பா எழுதியிருக்கார், பகவான் எழுதியிருக்கிறார். அப்படி பிரம்மம் சிருஷ்டி செய்ய எதை உற்பத்தி செய்தது அப்படின்னு கேட்டா மாயையை உற்பத்தி செய்தது. மாயை சிருஷ்டி செய்யப்பட வேண்டும், யாரால் சிருஷ்டி செய்யப்பட வேண்டும், பிரம்மத்தால் செய்யப்பட வேண்டும். பிரம்மம் சிருஷ்டி செய்ய மாயையை உற்பத்தி செய்தது. கொஞ்சம் ஒவ்வொரு பாயிண்டா நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். பிரம்மம் சிருஷ்டி செய்ய மாயையை உற்பத்தி செய்தது. மாயை எதன் மூலம் செயல்பட்டது என்றால் மாயை அறியாமை மூலம் செயல்பட்டது. பிரம்மம் சிருஷ்டி செய்ய எது வேணாம், மாயை வேணும் சொன்னோம். மாயை செயல்படுவதற்கு எதன் மூலம் செயல்படுகிறது, அறியாமை மூலம். மாயை அறியாமை மூலம் செயல்பட்டது. அறியாமை எதன் மூலம் தன்னை பூர்த்தி செய்து கொள்கிறது என்றால் அறியாமை அகந்தை மூலம் தன்னை பூர்த்தி செய்து கொண்டது. முதல்ல பிரம்மம் சிருஷ்டி செய்யணும், பிரம்மம் சிருஷ்டி செய்யணும்னு சொன்னா என்ன வேணும், மாயை வேணும். மாயை செயல்படணும்னா எதன் மூலம் செயல்பட்டது, அறியாமை மூலம். அறியாமை தன்னை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டுமானால் எதன் மூலம் பூர்த்தி செய்து கொண்டது, அறியாமை அகந்தை மூலம் தன்னை பூர்த்தி செய்து கொண்டது. அறியாமை அகந்தையை நாடுவதற்கு முன்னால் அது ஒரு கருவியை உற்பத்தி செய்தது. பிரம்மம், மாயை, அறியாமை, அகந்தை. இப்ப அகந்தை எதை நாடுவதற்கு முன்னால், அகந்தையை நாடுவதற்கு முன்னால் அறியாமை ஒரு கருவி உற்பத்தி செய்தது. அறியாமை அகந்தையை நாடும் முன் மனம் எனும் கருவியை உற்பத்தி செய்தது. ஒரு செய்தி அப்பா சொல்லிட்டு வர்றார், அறியாமை அகந்தையை நாடும் முன் மனம் எனும் கருவி உற்பத்தி செய்தது. அகண்டமான பிரம்மத்தை கண்டமாக்கியது மனம். அகண்டம்னா என்ன, அகண்டம் என்றால் துண்டு இல்லாதது, கண்டம் இல்லாதது, பிரிவற்றது, அது பிரிக்க முடியாது, துண்டு போடவே முடியாது. அது அகண்டமானது, துண்டு இல்லாத, கண்டம் இல்லாத, பிரிவற்றது என்ற பொருள் அகண்டம் என்ற அகண்டம் என்ற சொல்லுக்கு. அப்படி பிரிக்கப்பட முடியாத அகண்டமான பிரம்மத்தை சிறு துண்டுகளாக்கிய பின்னரே சிருஷ்டி செயல்பட முடியும். சிருஷ்டி செயல்படணும்னு சொன்னா பிரிபட முடியாத, பிரிக்க முடியாத அகண்டமான பிரம்மத்தை என்ன செய்யணும், துண்டு துண்டா பிரிவு பிரியா பகுதியா பிரிக்கணும். அப்படி பிரிக்கிறதுக்கு தான் ஒரு கருவி தேவைப்பட்டது. அந்த கருவி தான் என்னன்னு சொல்றாரு, மனம்னு சொல்றாரு. மறுபடியும் இந்த விஷயத்தை சொல்றான், பிரம்மம் சிருஷ்டி செய்ய மாயையை உற்பத்தி செய்தது, மாயை அறியாமை மூலம் செயல்பட்டது, அறியாமை அகந்தை மூலம் தன்னை பூர்த்தி செய்து கொண்டது. அறியாமை அகந்தையை நாடுவதற்கு முன்னால் மனம் எனும் கருவியை உற்பத்தி செய்தது. அகண்டமான பிரம்மத்தை கண்டமாக்கியது மனம். துண்டு போட முடியாத பிரம்மத்தை யாரு பிரிச்சது, மனசு பிரிச்சது. அகண்டம் என்றால் துண்டு இல்லாதது, கண்டம் இல்லாதது, பிரிவற்றது என்ற பொருள். அந்த அகண்டமான பிரம்மத்தை சிறு துண்டுகளாக்கிய பிறகே சிருஷ்டி செயல்பட முடியும் என்பதால் துண்டு போடும் கருவியாக மனம் ஏற்பட்டது. இங்க என்ன கேள்வி, கேள்வி என்னன்னு கேட்டா, மனம் எப்படி மனம் உற்பத்தி ஆயிற்று, என்ன காரணத்திற்காக சிருஷ்டிக்கப்பட்டது, அந்த கேள்விக்கு தான் எங்க அப்பா பதில் சொல்லிட்டுருக்க. பிரம்மம் அகண்டமானது, அனந்தமானது, ஆனந்தமானது, நித்தியமானது, ஜோதிமயமானது, அன்பு நிறைந்தது, அழகு அங்குதான் உற்பத்தி ஆகிறது. பிரம்மத்தை எப்படிதான் சொல்றாரு, பிரம்மம் என்று சொல்லப்படுகின்ற பகவான் அப்சல்யூட் என்று சொல்லப்படுகின்ற பரபிரம்மத்தை பத்தி சொல்றாங்க. அகண்டமானது, அனந்தமானது, ஆனந்தமானது, நித்தியமானது, ஜோதிமயமானது, அன்பு நிறைந்தது, அழகு அங்குதான் உற்பத்தி ஆகிறது. மனசு என்ன கருவியா வேலை செய்கிறது, செயல்பட்டதுன்னு சொன்னோம். மனசு எதுக்காக உற்பத்தி செய்யப்பட்டது, துண்டு துண்டா பிரிக்கிறதுக்காக, பிரிக்கிறதுக்காக மனசு ஏற்பட்டது. அந்த மனசு என்ன செய்தது இந்த பிரம்மத்தை சொன்னா, அகண்டத்தை கண்டங்கள் ஆக்குகிறது, அனந்தத்தை அந்தமுள்ள பொருளாக்குகிறது, ஆனந்தத்தை சிற்றின்பமாகவும் சோகமாகவும் செய்கிறது, நித்தியத்தை அனித்தியமாக்குகிறது, ஜோதியை இருளாக்குகிறது, அன்பை வெறுப்பாக்குகிறது, அழகை விகாரமாக மாற்றுகிறது. மனசு, மனசுதான் அழகை விகாரமா பார்க்குது, அன்பை வெறுப்பா பார்க்குது. அப்போ பிரம்மத்தை சிறு துண்டுகளாக்கிய பின்னரே சிருஷ்டி செயல்பட முடியும் என்ற காரணத்தினால் துண்டு மூடுகின்ற கருவியாக மனம் உற்பத்தி செய்யப்பட்டது என்ற ஆன்சரை இங்க அப்பா சொல்றார். அப்ப எப்படி மனம் உற்பத்தி ஆனது, என்ன காரணத்திற்காக சிருஷ்டிக்கப்பட்டது என்று அறிந்தால், அதை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, உதர்வம் மனத்தில் இல்லை, நாம் அதை அறிவதில் உள்ளது என்று பகவான் கூறுகிறார். அந்த செய்திக்காக தான் அந்த விளக்கத்தை அப்பா சொல்றார். துன்பத்தை நாம் பாவம் செய்து அனுபவிக்கிறோம் என்று நினைக்கிறோம். ஏன் நமக்கு துன்பம் வருது அப்படின்னா, நாம செஞ்ச பாவத்தின் காரணமா துன்பம் வருது, அந்த துன்பத்தை அனுபவிக்கிறோம்னு நாம நினைக்கிறோம். நம்முடைய நினைப்பு அப்படி இருக்கு, துன்பத்தை நாம் பாவம் செய்து அனுபவிக்கிறோம் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனா பகவான் என்ன சொல்கிறார் என்றால், ஜீவியம் இருளில் புதைந்து வெளிவர முயலும் பொழுது நாம் அதை துன்பமாக அறிகிறோம் என்கிறார் பகவான். நாம ஏன் துன்பத்தை அனுபவிக்கிறோம், நாம ஒரு காரணத்தை கற்பிச்சுக்கிட்டோம், நாம பண்ணின பாவத்தினால துன்பத்தை அனுபவிக்கிறோம் நாம நினைக்கிறோம். ஆனா பகவான் என்ன சொல்றாரு, ஜீவியம் இருளில் புதைந்து வெளிவர முயலும் பொழுது நாம் அதை துன்பமாக அறிகிறோம் என்கிறார் பகவான். பகவான் சிருஷ்டிக்கு வெளியிலிருந்து சிருஷ்டியை காண்பதால் அவருக்கு இவை தெரிகின்றன. நம்ம சிருஷ்டிக்குள்ளே இருப்போம், ஆனா பகவான் சிருஷ்டிக்கு வெளியில போய் பார்க்கறதுனா அவர்களுக்கு தெரியுது. உபனிஷதங்களும் வேத ரிஷிகளும் கூறியவை மேற்கண்டவை என்றாலும் அவர்கள் அடுத்த பக்க உண்மையை காணாமல் இல்லை. இரண்டு பக்கமும் வேத ரிஷிகளுக்கும் உபனிஷதங்களுக்கும் தெரிகிறது. இரண்டு பக்கமும் தெரிந்தாலும் அவர்கள் ஒரு பக்கத்தையே கருதினர். ரெண்டு பக்கமும் தெரிஞ்சாலும் அவங்க ஒரு பக்கத்தை தான் கன்சிடர் பண்றாங்க. நாம் இன்று புறக்கணிப்பது நாளை வலுவாக மீண்டும் வந்தால், நாம் இன்னைக்கு எதை புறக்கணிச்சோமோ அது நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்தால், மீண்டும் வலுவாக வந்தால், நாம் அதை புறக்கணித்து தவறு என்பதை நாம் அறிய வேண்டும். பரம்பொருளை ஏற்று ஜடத்தை மறுத்தாலும், ஜடத்தை ஏற்று பரம்பொருளை மறுத்தாலும், ஜடம் பரம்பொருள் ரெண்டு விஷயத்தை சொல்ற, பரம்பொருளை ஏற்று ஜடத்தை மறுத்தாலும், ஜடத்தை ஏற்று பரம்பொருளை மறுத்தாலும், சிருஷ்டியின் அடிப்படையான உண்மை எனும் ஐக்கியம் விலகுகிறது. யூனிட்டின்னு எழுதுறாருப்ப, சிருஷ்டியின் அடிப்படையான உண்மை எனும் ஐக்கியம் விலகு போகிறது. எப்போ ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிட்டோம்னா, ஜடத்தை மட்டும் பார்த்தோம்னா, பரம்பொருளை மட்டும் பார்த்தோம்னா ஐக்கியம் விலகி போகிறது. அப்ப ஒன்ன மட்டும் பார்த்தோம்னா அது சரியான பார்வை இல்லை, இரண்டையும் பார்க்கணும். ஐக்கியத்தை போற்றினால் அதிகபட்ச உண்மை தெரியும். இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுத்தால் முழுமை இல்லை, அங்கே குறை எழும். இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுத்தால் அங்கு முழுமை இல்லை, குறை எழும். இரண்டையும் ஏற்கும் பொழுது நாம் காண்பது பரம்பொருள். அதுதான் பகவான் எழுதின விஷயம், மேட்டரை சச்சிதானந்தா ஜடம் பிரம்மம் என்ற செய்தி எங்க சொன்னார். ஆனா ஜடத்தை பார்த்துட்டு பரம்பொருளை மறுத்தாலும், பரம்பொருளை பார்த்துட்டு ஜடத்தை மறுத்தாலும் நாம பகுதியில் தான் இருப்போம், அப்ப குறை எழும். இரண்டையுமே ஏற்கின்ற பக்குவத்தை காண்கின்ற மனப்பான்மை தான் பரம்பொருளை நமக்கு காண்பிக்கும். உலகமே அந்த பரம்பொருளால் ஆனது. இந்த பார்வை நமக்கு அன்பர்களுக்கு வருமா? பெரிய கேள்விக்குறி. அங்கேயிருந்து ஒருத்தர் வர்றார், ஒருத்தர் நின்றுட்டு இருக்கா, பெரிய ஒரு மரம் நின்று கொண்டிருக்கிறது, அந்த பெரிய மரத்தை பார்க்கறா, அது மரமா தெரியுது. அங்கேயிருந்து இன்னொருத்தர் வர்றா, என்னன்னு பாருங்கன்னு சொல்றா, அவர் அது பிரம்மமா தெரியுதுங்கிறார். பார்க்கற பார்வையில தான் இருக்கு விஷயம், மனசுலதான் இருக்கு. அப்ப அவருக்கே அது பிரம்மமா தெரிஞ்சது, இந்த தத்துவத்தை அவர் ஏற்றுக்கொண்டவர். அதே போல உலகமே அந்த பரம்பொருளா ஆனது என்ற செய்தியை சொல்லி நம் பார்வை சுருங்கி ரூபத்தை மட்டும் ஏற்றால் பேருண்மை விட்டு போகும். நம் பார்வை சுருங்கி ரூபத்தை மட்டும் ஏற்றால் பேருண்மை விட்டு போகும். ரூபத்தை கடந்த விஷயத்தை ஏற்று, ரூபத்தை கடந்த விஷயத்தை ஏற்று சிருஷ்டியை மட்டும் கருதுவதற்கு பதிலாக சிருஷ்டியையும் பரிணாமத்தையும் கருதினால், சிருஷ்டியையும் பரிணாமத்தையும் கருதினால் பகுதியை ஏற்காமல் வேதம் உணர்ந்த ஐக்கியத்தை சத்திய ஜீவியத்திலும் உணர்ந்தால் குறைந்தபட்சம் அதிகபட்சம் ஆகும். அப்பா எழுதுகிற வார்த்தை இந்த ஒரு அற்புதமான வார்த்தை. அன்னையிடம் குறைந்தபட்சம் அதிகபட்சமாகும். அவங்களுக்கு எது அதிகபட்சமோ, இன்னொருத்தருக்கு எது அதிகபட்சமோ, அன்னை அன்பர்களது குறைந்தபட்சம் வரும். இங்க சிருஷ்டி பரிணாமம் ரெண்டையும் சொல்றாரு. நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தை சொல்லும் பொழுதும் சிருஷ்டினா என்ன, பரிணாமம் என்னன்னு படிக்கிறோம், அப்பா புஸ்தகத்தை படிக்கிறோம், சொற்பொழி கேட்கிறோம். இது எத்தனை முறை சொன்னாலும் அது நமக்கு மறந்து போயிடுது. ஆனா சிருஷ்டினா என்ன, ஏற்கனவே ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பரபிரம்மம், இதைவிட அதிகமான பேரானந்தத்தை சச்சிதானந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தன்னை எல்லாவுமாக மாற்றிக்கொண்டது. தன்னை எல்லாவும் மாற்றிக்கொண்டது சிருஷ்டி ஆயிடுச்சு. தன்னை எல்லாவும் மாற்றிக்கொண்டதை மறந்து போனது, மறந்து போனதும் முடிஞ்சு போச்சு. இப்போ நடக்கிறது என்ன, மறந்து போனதை நினைவுக்கு கொண்டு வந்து அந்த நினைவு வந்து தானும் இறைவனின் ஒரு பகுதி, ஒரு பொறி, ஒரு அங்கம் என்பதை கருதி உணர்ந்து முயற்சி செய்கின்ற காலகட்டம் இப்ப நடந்து கொண்டிருப்பதுதான் பரிணாமம். அப்பா சொல்றாரு, பகவான் சொன்ன கருத்தை அதுதான் இங்க சொல்றார். சிருஷ்டியையும் ஒன்றை மட்டும் கருதுவதற்கு பதிலாக இரண்டையும், எந்த இரண்டையும், சிருஷ்டியையும் பரிணாமத்தையும் கருதினால் குறைந்தபட்சம் அதிகபட்சமாக மாறுகிறது. பகுதி முழுமையாகும், ஜடம் பரம்பொருளாகும், மனிதன் இறைவனாவான். ஜடத்திற்கும் ஜீவியம் உண்டு என்பது தெரியும். ஜடத்து கூட ஜீவியம் உண்டு, உயிர் உண்டு என்பது தெரியும். சச்சிதானந்த பிரம்மத்தை தவத்தால் உயர்ந்து மனிதன் எட்டினான். எந்த பிரம்மத்தை, சச்சிதானந்த பிரம்மத்தை தவத்தால் உயர்ந்து மனிதன் எட்டினான். சச்சிதானந்தம் அருளாகவும் பேரருளாகவும் பொருள்களில் தன் ஆனந்தம் வளர்ந்து வெளிவர முயல்வதை கண்டு ஜடம் ஆனந்தமய ஜீவன், மேட்டர் இஸ் பீங் ஆஃப் டிலைட் என்று காணலாம் அப்படின்ற விஷயத்தை இங்க அப்பா சொல்றாரு. மறுபடிய அப்பா சொன்ன செய்தி, கடைசி செய்தி, சச்சிதானந்தம் அருளாகவும் பேரருளாகவும் பொருள்களில் தன் ஆனந்தம் வளர்ந்து வெளிவர முயல்வதை கண்டு ஜடம் ஆனந்தமய ஜீவன், மேட்டர் இஸ் பீங் ஆஃப் டிலைட் என காணலாம்னு இங்க அப்பா எழுதி முடிக்கிறார். இப்ப நம்ம பாஷையில வந்து ஜடம்னா என்னன்னு தெரியும், பிரம்மம் சச்சிதானந்தம் இறைவன் என்னன்னு தெரியும். இங்க ஆனந்தமய ஜீவன் சொல்றாரு. டிலைட்டுங்கிறார், சிருஷ்டியின் ஆனந்தத்தை அப்பா வந்து டிலைட் சொல்றாரு, பிளிஸ் எக்ஸ்டசி டிலைட் சொல்லி டிலைட்ட வந்து சிருஷ்டியின் ஆனந்தம் தவிழ்படுத்துறாரு அப்பா. இத நம்ம பாஷையில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்மளுடைய பாஷையில ரொம்ப சிம்பிளா புரியணும்னு சொன்னா, ஆதி மனிதன்ல இருந்து தொடங்கி இன்னைக்கு ஹைடெக்ல வாழ்ந்த மனுஷன் வரைக்கும் ஜடத்தை பிரம்மமா அறியலாம். எப்போ அறிவான், எப்போ அந்த ஆனந்தமய ஜீவனை அவனால் அறிய முடியும்? ஆதி மனிதன் ஒரு கருங்கல் எடுத்தான், கருங்கல்ல ஒண்ணு இல்ல, உயிரே இல்ல, அது ஒரு ஜடம். இன்னொரு கருங்கல் எடுக்கிறான், அது ஒரு ஜடம், ரெண்டையும் உராசுறான். அப்படி உராயும் போது அவனுக்கு ஒரு பொறி வருது, அதுதான் ஆனந்தமய ஜீவன்கிறான். அப்போ ரெண்டு ஜடத்தை உராதையும் பொழுது ஒரு இன்பம் ஏற்படுது. அந்த தீயில இருந்து அவன் நெருப்பு உண்டாக்கி அப்புறம் பட்டினி பண்ணிட்டான். இது ஆதி மனிதனுக்குரிய ஜடம் ஆனந்தமய ஜீவனாக மாறுகிறது. இது ஆதி மனிதனுக்கு சொல்லலாம். இப்ப ஹைடெக்ல வாழ்ந்து கொண்டு இருக்கட்டும், நாம கையிலே உலகம் இருக்கு, எல்லா டைப்லயும் இருக்கு, வாட்ஸ்அப் அது இது என்னமோ சொல்லிட்டு உட்காந்துருப்பான். இன்னைக்கு நாம எப்படி எப்படி வாட்ஸ்அப் நாம வந்து ஜடத்துல வந்து அந்த ஆனந்தமய ஜீவனை உணங்கலாம் கம்ப்யூட்டர்ங்கிறது ஒரு பொருள், அது ஆஃப் பண்ணிருக்கு, அப்ப அதுக்கு ஏதாவது உயிர் உண்டோ? அது ஜடங்கா. ஆனா அதை ஆன் பண்ணி அதை நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது உலகத்தையே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம எங்க இருக்கோங்கிறத அங்க பாக்கலாம், நம்ம எங்க எந்த திசையை நோக்கி போய் கொண்டிருக்கோம் அங்க பாக்கலாம், சந்தோஷத்தை அடையும். திருமண விஷயத்தை அங்க பாக்குறோம், அதுல பார்க்க இயலாத விஷயமே இல்லை. அதனாலதான் அப்பா என்ன சொன்னார், கம்ப்யூட்டர் இஸ் மதர்ன்னு சொன்னார். அப்போ அந்த கம்ப்யூட்டர்ல நம்ம அந்த ஆனந்தத்தை உணரும் பொழுது அந்த ஜடம் ஆனந்தமய ஜீவனாவதை நாம் காணலாம் என்ற செய்தியை இங்க அப்பா சொல்றார். அதனால ஒரு அபிப்பிராயம் என்பது சரி அல்ல தவறு என்று சொல்வதை விட பயன்படும். இப்ப நாலாவது செய்தியை சொல்றாருப்பா, அதை பார்த்து முடிச்சிருக்கிறோம். பயன்படும் பயன்படாது என்று கூற வேண்டும். காலப்போக்கி அதன் பயன் குறைந்து விடுகிறது. அபிப்பிராயத்தை கடந்து உயர்ந்து நெடுநாள் நீடிக்கின்ற விவேகத்தை நாட வேண்டும். இப்போ பார்த்த நாலு பயன்களை பார்த்தோம்னா அப்ப வந்து விவேகத்தை தான் முக்கியத்துவமா அங்க சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம நினைவில் கொண்டு இப்ப நாம ஐந்தாவது கருத்துக்கு செல்கின்றோம். அபிப்பிராயத்தை ஏற்கும் அறிவியலியாகாமல் இருக்க எண்ணம் எந்த அம்சத்தின் சரி என கண்டு அதன் நேர் எதிரானது எங்கு உண்மை என கண்டு இம்மாறுதலுக்குரிய காரணத்தை அறிந்தால் இறைவனின் சுமூகம் எழும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா சுமூகத்தை பத்தி அப்பாட்ட இருக்க நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கோம், படிச்சுட்டு இருக்கோம். இங்க சுமூகம்னு எழுதலாப்பா, இறைவனின் சுமூகம் எழுங்குற அப்ப தலைப்பு என்பதுல பாக்குறோம். அறிவியலியாக நம்ம இருக்கணும், நம்ம அறிவு இல்லாமல் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அபிப்பிராயத்தை ஏற்கின்ற அறிவியலியாக இருக்க அப்படி இருக்கணும்னா எண்ணம் எந்த அம்சத்தில் சரி என கண்டு அதன் நேர் எதிரானது எங்கு உண்மை என கண்டு இம்மாறுதலுக்குரிய காரணத்தை அறிந்தால், இந்த மாறுதலுக்குரிய காரியத்தை காரணத்தை நாம் அறிந்தால் அப்பதான் என்ன எழும்னு சொல்றாரு, இறைவனின் சுமூகம் எழும் என்ற சொல்கின்ற ஐந்தாவது கருத்திற்கான விளக்கத்தை அப்பா சொல்றார். மனிதன் நடக்கும் நிகழ்ச்சிகளை அவன் அறிவுக்கு உட்பட்ட அளவில் புரிந்து கொள்கின்றான். நடக்கின்ற நிகழ்ச்சிகளை நம்ம அறிவுக்கு எப்படி புரியுதோ அப்படிதான் புரிஞ்சுக்கிறோம். வாழ்க்கையின் அளவோடு திட்டமிட்டதாக நடக்கும் பொழுது இது சரி, அளவா திட்டமிட்டு நடக்கும்போது இந்த எண்ணம் ரைட்டு. பரீட்சைக்கு பெரும்பாடு பட்டு படிச்ச முத மார்க் வாங்கினான், அது கரெக்ட். எலெக்ஷன்ல ஒரு பெரிய தலைவரை ஏத்து நின்ன, தோத்து போயிட்டார். பெரிய தலைவரை ஏத்து நின்னா தோத்துதான் போகணும், அது சரிதான். திருமண வயது வந்த பிறகு பணமும் அழகும் இருப்பதால் எளிதா திருமணம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா அழகு இருக்கு, பணமும் இருக்கு. இல்லாததால் இது ரெண்டும் இல்லாத, பணம் இல்ல, அழகு இல்ல, வரன் சரியாக அமையவில்லை என்பது போல ஏராளமான நிகழ்ச்சிகள் இயல்பாக நடக்கின்றன, நம்ம வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. சாப்பாட்டுக்கே வசதியற்ற குருக்கள், சாப்பாட்டு வசதியற்ற குருக்கள் பெண்கள் வசதியாக வாழ முடியாதுங்கிறது உண்மை. சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னா அது பெண்கள் எப்படி வாழ்றது? சவுக்கு மட்டும் பயிராகும் நிலம் அந்த நாளில் மார்க்கெட் விலைக்கு போவதற்கு பெருமுயற்சி எடுக்க வேண்டும். அப்படி செஞ்சாலும் முயற்சி பலிக்கும் என்று கூற முடியாது. அடுத்தது சொல்றார், என்னுடைய நிலத்தை சுற்றி போர் கிணறு போட்டவர்களுக்கு ஆரம்ப முயற்சி எல்லாம் தோற்று போனது, நானோ அதிர்ஷ்டக்கட்டை நான் எளிதில் வெற்றி பெற முடியுமா? கேள்விக்குறி. நான் அதிர்ஷ்டக்கட்டை எனக்கு வெற்றி உண்டா? எங்க வீட்டுல இவருக்கும் படிப்பு வரவில்லை, எனக்கு மட்டும் டிகிரி எடுக்கணும்னு ஒரு ஆசை, அது முடியுமா? அடுத்த கேள்விக்கு போட்டுருக்காரு. போட்டுட்டு சொல்றாரப்பா, மிஸ்டர் பென்னட் உடைய பெண்கள் ராணுவ ஆபீசர்களை நம்பி எதிர்பார்த்து ஏமாந்தவர்கள். அம்மாவுக்கு அந்த ஆசை உண்டு, அது வந்து மகள்கள்ட்ட ரெஃப்ளெக்ட் ஆனப்பா சொன்னார். மிஸ்டர் பென்னட் பெண்கள் ராணுவ ஆபீசர் எதிர்பார்த்து ஏமாந்தவர்கள், அதனால் 23 வயது வரை பெண்களுக்கு வரன் வரவில்லை. நானும் இந்த பெரிய ஸ்தாபனத்தில் முக்கிய பதவியில் இருக்கின்றேன், பல புத்தகம் வெளியிட்டு இருக்கின்றேன், வசதியான பலர் வந்து என்னை சந்திக்கிறார்கள், ஆனால் எவரும் புது நூல் வெளியிட பண உதவி கேட்டால் அது நடக்கவில்லை என்பன போன்றவற்றை அடுக்கலாம். இதெல்லாம் சொல்லியிருக்காருப்பா, திருமணம் எல்லாத்தையும் சொல்லி இது மாதிரி விஷயத்த நாம் அடுக்கிட்டே போகலாம். இப்போ பகவான் இரண்டு பக்கங்களையும் கண்டு, பகவான் சொல்றார் இரண்டு பக்கங்களையும் கண்டு சுமூகமான இணைத்தால் இறைவனின் திருவுள்ளம் தெரியும் என்கிறார். ரெண்டு பக்கத்தையும் இணைக்கணும். இரண்டு பக்கத்தையும் எப்படி இணைக்கணும்? சுமூகமா இணைத்தா எது தெரியுங்கிறாரு? இறைவனுடைய திருவுள்ளம் தெரியும் என்று கூறுகின்றார் பகவான். ஆனால் மனிதன் தன் அபிப்பிராயமே முடிவு என்று நினைக்கின்றான். தன்னுடைய அபிப்பிராயம் முடிவு என்று நினைக்கின்ற காரணத்தை வைத்து அதனுடைய பலனை பெறுகிறான். அதை கடந்த அடுத்த பக்கம் உண்டு, தன் அபிப்பிராயத்தை கடந்த அடுத்த பக்கம் உண்டு, வாழ்வு அங்கு உள்ளதுங்கிறார். நாம நம்ம அபிப்பிராயத்தை விட்டுட்டு விட்டு போன அடுத்த பக்கத்தை பார்த்தோம்னா தான் அங்கதான் வாழ்க்கை இருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மனித அஞ்ஞானத்தின் மறுபுறம், அதுதான் மனித அஞ்ஞானத்தினுடைய மறுபுறம். ஆண்டவன் சுமூகம் எழுந்து பலன் தருகின்ற நிலை அது என்பதை மனம் அறியவில்லை. அப்ப நம்ம எதை புறக்கணிக்கிறோமோ அங்கதான் பலன் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளவில்லை என்ற செய்தியை சொல்கிறார். மறுபடியும் அந்த விஷயத்தை சொல்றேன், பழைய விஷயத்த. மனிதன் தன் அபிப்பிராயமே முடிவு என்று நினைக்கின்றான், அதன் பலனை பெறுகின்றான். அதை கடந்த அடுத்த பக்கம் உண்டு, வாழ்வு அங்கு உள்ளது. அது மனித அஞ்ஞானத்தின் மறுபுறம், ஆண்டவன் சுமூகம் எழுந்து பலன் தரும் நிலை அது என்பதை மனம் அறியவில்லை. மேலே சில நிகழ்ச்சிகளை அப்பா சொன்னார். என்ன சொன்னாரு? பணமும் வசதி இருக்கு, அழகு இருக்கு, திருமணம் ஆச்சு, நல்லா படிச்சேன், நிறைய மார்க் வாங்கினேன், பெரிய தலைவர் எழுத்துனா தோத்து போனேன், சாப்பாட்டுக்கே வழி இல்லாத குருக்கள் பெண்களுக்கு பாழ்க்க கஷ்டம், இப்படிதான் சொன்னேன்னு சொல்றாரு. மறுபடியும் மேலே சில நிகழ்ச்சிகளை குறிப்பிட்டேன், அவை எப்படி மலர்ந்தன என்பதை விளக்க எந்த உயர்நிலையிலிருந்து பெரும்பாலான பலன் வந்தது என்பதை இங்கே குறிப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லி அது தொடர்ந்தார். காலம் மாறினால் அதுவும் உயர்ந்தால் அந்நிலை எழும், காலம் மாறினால் அந்நிலை உயர்ந்தால் அந்நிலை எழும் என்று இங்கே குறிப்பிடுகின்றார். உலகில் நாம் செயல்படுகின்ற துறை, நாம் எந்த டிபார்ட்மெண்ட்ல எந்த துறையில பணிபுரித்துக் கொண்டிருக்கின்றோமோ, நாம் செயல்படுகின்ற துறை பரவும் நேரமானாலும் அந்த உயர்நிலை மனித அறிவுக்கு பலனாக எழுந்து முன் வரும். நம்ம எந்த துறையில பண்றோமோ அது வந்து பரவ போகுதுன்னு சொன்னா முன்னாடியே வந்து அதுக்கான வாய்ப்பெல்லாம் வந்து கொண்டிருக்கும். தொழில் நாட்டில் பரவும் நேரம் பேங்க் உதவ முன் வரும். நம்முடைய நிலம் உள்ள இடத்தில் ரோடு வரப்போவது நமக்கு தெரிந்த பிறகு நிலம் விலை போவது நமக்கு தெரியாவிட்டாலும் சூட்சமமானவருக்கு அந்த சூசகங்கள் மனத்தில் கூடும். நம்ம வீட்டை ஒட்டியோ நம்ம காட்டை ஒட்டியோ ரோடு போட போறாங்க, பைபாஸ் போட போறாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னா அப்ப நம்மளுடைய இடத்துக்கு ரேட் அதிகமாகுங்கிற சூட்சமான மனசு உள்ளவர்களுக்கு தெரியும் அப்படிங்கிற செய்தி சொல்றார். பிரான்சில் புரட்சி நடந்தால் இங்கிலாந்தில் உள்ள பணக்காரர்களுக்கு ஆபத்து என்பது விளங்கும். எங்க புரட்சி நடக்குது? பிரான்ஸ்ல. அந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் பிரான்சில் நடக்கின்ற புரட்சி யாருக்கு ஆபத்தை உண்டாக்குகிறது? இங்கிலாந்துல உள்ள செல்வந்தர்களுக்கு ஆபத்தை உண்டாகுகிறது என்பது விளங்கும். அதனாலதான் இந்த பிரைவேட் அப்பா எழுதினாரு, இங்கிலாந்து நாட்டு செல்வந்தர்கள் தான் ஏழை எளிய மக்களை நாடினார்கள் திருமணத்திற்கான. அப்ப பிரான்சில் புரட்சி நடந்தால் இங்கிலாந்தில் உள்ள பணக்காரர்கள் ஆபத்து என விளங்கும். அதனால் அதிர்ஷ்டம் வரும் என புரியும், அறிவு நமக்கு இல்லை. ஆபத்து வரும்னு தெரியுது தவிர அதனாலதான் அதிர்ஷ்டம் வருங்கிற அறிவு நமக்கு இல்லை. ஆபத்து வருங்கிறது புரியுது, அப்ப நம்ம அபிப்பிராயம் மட்டும் தெரியுது, அதை தாண்டி இன்னொரு பக்கம் இருக்கு, அதுல இருந்து அதிர்ஷ்டம் வருதுங்கிறது நமக்கு புரியவில்லை என்ற செய்தியை இங்க சொல்கின்றார். சொல்லிட்டு நமக்கு அடுத்த செய்தி சொல்றாரப்பா, பக்கத்து வீட்டுக்காரரிடம் மரியாதையாக பழகி, ரொம்ப மரியாதை பழகிறோம். மனத்தால் துரோகம் இழைத்தால் பழகிறது ரொம்ப மரியாதையா, ஆனா துரோகம் என்ன பண்றோம், மனசால துரோகம் பண்றோம். பக்கத்து வீட்டுக்காரரிடம் மரியாதையாக பழகி மனத்தால் துரோகம் இழைத்தால் பலன் அவரால் நமக்கு வரும் என்று யார் நம்புறமா? அறிவில் அறிவிலியாமல் இருக்குன்னு தலைப்புல சொன்னார்ல, நல்லா மரியாதையா பழகிற ஆனா மனசால துரோகம் பண்றேன்னு சொன்னா அவனால உனக்கு பலன் வரும்னு எதிர்பார்த்த அறிவிலி. பக்கத்து வீட்டுக்காரரிடம் மரியாதையாக பழகி மனத்தால் துரோகம் இழைத்ததால் பலன் அவரால் நமக்கு வரும் என அறிவிலி நம்புவான். அறிவுள்ளவன் என்ன சொல்வான், யார் மூலம் எனக்கு வசதி வந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரரால் வராது என்று அறிவான். இது நமக்கு தெரிஞ்ச உண்மை. வாழ்வு மலரும் பொழுது நாட்டிற்கு சுதந்திரம் வந்த பிறகு பெண் உரிமை ஏற்று உலகம் ஏற்ற பிறகு முதலாளி அடக்குமுறையை கைவிட்ட பிறகு நிலைமை சாதகமாக அனைவருக்கும் மாறுவது மாறிய பின்னும் தெரியாது. இதெல்லாம் மாறி போச்சு, மாறின பிறகு இதெல்லாம் மாறிடுச்சுங்கிற விஷயம் தெரியாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்கிற விஷயத்த அப்பா இங்க சொல்றாரு. பகவான் கூறுவது போல் இரண்டு புறமும் சோதனை செய்தால், பகவான் கூறுவது போல் இருபுறமும் சோதனை செய்தால் நிலைமை உயர்ந்து நல்லது எழும், அது ஆண்டவன் சுமூகம். பகவான் சொன்ன மாதிரி ரெண்டு பக்கமும் சோதனை செஞ்சு நிலைமை உயர்ந்து நல்லது எழுந்தா அதுதான் ஆண்டவனுடைய சுமூகம். அடுத்த ஒரு செய்தி சொல்றாரு, பக்கத்து வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டு மனிதர் அன்னை பக்தர்கள், எங்கள் குடும்பம் பரம்பரையாக பக்தி உள்ளவர்கள், அதனால் பொதுநிலை எழும் என்பது குருக்கள் வீட்டார் அறியாதது. அவர்கள் அறியாத அந்த பொதுநிலை அன்னை அளிப்பது ஆராய்ச்சியையும் அவர்களுக்காக செய்து பலன் தந்தது. அப்பா படிச்சிருவோம், கெட்ட எண்ணத்தை செயல்படுத்தும் பொழுது அதைவிட ஆழமாக புதைந்துள்ள நல்லெண்ணம் எழுந்து, கெட்டெண்ணம் செயல்படுத்தும் பொழுது அதைவிட ஆழமாக புதைந்துள்ள நல்லெண்ணம் எழுந்து தரிசனத்திற்கு அழைத்து போய் நல்ல பலனை தந்தது. பிரெஞ்சு புரட்சியை அறியாத பெண்களுக்கு அது பலன் அளித்தது. அதிர்ஷ்டக்கட்டையானாலும் கடைக்கு சரக்கு வாங்க அடிக்கடி புதுவை போகின்ற பாக்கியத்தை யார் போகின்றாரோ புதுவைக்கு அவர் அறியாவிட்டாலும் அது பலன் அளித்து பாசாக முடியாத பையன் நான்கு பாடங்களில் முதல் மார்க் வாங்கும் திறமை உடையவன் என்பது தெரிய வந்தது. அந்த திறமை நேரம் வரும்பொழுது எழுந்து வந்து திருவிழத்தை செயல்படுத்தும். திருமணம் செய்ய பணம் இல்லாவிட்டாலும் வேலை செய்யும் இடம் அன்னைக்குரிய இடம் என்பதால் அதிர்ஷ்டம் எழுகின்ற வாய்ப்பு அது. எப்படி சொல்லி சொல்லிட்டு தோணிக்கணும், மனம் செய்ய பணம் இல்லாவிட்டாலும் வேலை செய்யும் இடம் அன்னைக்குரிய இடம் என்பதால் அதிர்ஷ்டம் எழுகின்ற வாய்ப்பு அது என்று சொல்லி கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறார் இந்த செய்திய. நம் குறைகள் நமக்கு தெரியும், சந்தேகமே கிடையாது. நம் அபிப்பிராயம் நம் குறையை வற்புறுத்தி அதற்குரிய பலனை தரும். நம் குறைகள் நமக்கு தெரியும், நம் அபிப்பிராயம் நம் குறையை வற்புறுத்தி அதற்குரிய பலனை தரும். குறை நிறையின் மறுபுறம், மனம் மறுபுறத்தை நாடினால் குறை தடம் புரண்டு நிறையாகும். நிறைக்கு நேரம் வந்தால் இறைவன் செயல்படுவார், அது திருவுள்ளம் என்ற செய்தியை சொல்லி அஞ்சாவது கருத்தை நிறைவு செய்கின்றார். அதனால் அபிப்பிராயத்தை ஏற்றுக்கொள்ளாமல் எங்க என்ன சரியான அம்சத்துல இருக்கு, நேர் எதிரான அது அந்த செய்திக்கான உண்மை என்ன என்று பார்த்து அந்த மாறுதலுக்குரிய காரணத்தை நாம் அறிந்தால் இறைவனின் சுமூகம் எழும் என்ற செய்திக்கான கடைசியா ஆணித்தரமா அந்த செய்தியை முடிக்கிறார் அப்பா. மறுபடியும் ஒரு தினம் அன்பழகா சொல்லுங்க, நம் குறைகள் நமக்கு தெரியும், நம் அபிப்பிராயம் நம் குறையை வற்புறுத்தி அதற்குரிய பலனை தரும். குறை நிறையின் மறுபுறம், குறை நிறையின் மறுபுறம், மனம் மறுபுறத்தை நாடினால் குறை தடம் புரண்டு நிறையாகும். நிறைக்கு நேரம் வந்தால் இறைவன் செயல்படுவார், அதுவே திருவுள்ளம் என்ற அற்புதமான செய்தியோடு ஐந்தாவது கருத்தை இங்கே அப்பா நிறைவு செய்கின்றார். இப்ப நம்ம ஆறாவது கருத்துக்கு போகின்றோம். ஆறாவது கருத்து, துன்பம் எவ்வளவு இரு இன்பத்திற்கு அவசியம், தோல்வி எவ்வளவு இறுதி வெற்றிக்கு அவசியம் என்பதை புரிந்து கொண்டால் ஆண்டவன் செயல்படும் வகை ஓரளவுக்கு புரியும். ஆறாவது கருத்தர மரணியர் சொல்றேன், துன்பம் எவ்வளவு இறுதி இன்பத்திற்கு அவசியம், தோல்வி எவ்வளவு இறுதி வெற்றிக்கு அவசியம் என்பதை புரிந்து கொண்டால் ஆண்டவன் செயல்படும் வகை ஓரளவுக்கு புரியும் என்ற ஆறாவது கருத்தை இங்க அப்பா நமக்கு விளக்குகின்றார். திருமணம் ஆகாத பெண்ணுக்கு திருமணம் அவசியம் என்று நாம் நினைப்பது தவறல்ல. ஆனால் அவள் வீட்டு நிலைமையில் அவள் மனம் எப்படி இருக்கிறது, அவள் மனம் எதை தேடுகிறது, அவள் மனம் எதன் மூலம் தேடுகிறது என்பதை நாம் அறிவது இல்லை. ஆண்டவன் அவனுக்கு என்ன அளிக்கிறான் என்பதும் நமக்கு தெரிவது இல்லை. திருமணமாக திருமணம் பண்ணணுங்கிறது அவனுக்கு தெரியும், அந்த நினைப்பை என்ன வருது ரைட்டு தான். ஆனா அவன் மனசு என்ன நினைக்குது, எதை தேடுது, எதன் மூலம் கிடைக்கும்னு சொல்லுது, ஆண்டவன் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறான், இது நமக்கு தெரியுமா? இதெல்லாம் நமக்கு தெரிவது இல்லை. கிருஷ்ணதன் கோஷ் பகவானுடைய அப்பா தாபனம், கிருஷ்ணதன் கோஷ் தன்னுடைய மகனுக்கு ஐசிஎஸ் தர வேண்டும், ஐசிஎஸ் வேண்டும் என்று நினைத்தார். பகவானுடைய அப்பா நினைக்கிறாரு, தன்னுடைய அப்பா ஐசிஎஸ் பாஸ், தன்னுடைய மகன் ஐசிஎஸ் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறார். பகவான் மனத்தில் என்ன இருக்கிறது, பகவான் ஸ்ரீ அரவிந்தர் மனத்தில் காவியம் இருந்தது. என்ன காவியம் அப்பா எழுதுறார், அவர் மனத்தில் காவியம் இருந்தது, அது பிரபஞ்ச காவியம், பிரபஞ்ச காவியம். மந்திரத்தின் மூலம் அறிய வேண்டும் என்பது அன்று அவருக்கோ அவரை அறிந்தவருக்கோ தெரியாது. பகவானுக்கோ பகவானை அறிந்தவருக்கோ அன்றைக்கு தெரியாது. வேலை செய்பவளுக்கு சாப்பாடு வேண்டும் என அவளுக்கும் மற்றவருக்கும் தெரியும். அவள் உடலில் என்ன வியாதி இருக்கிறது, இது போக அவளுக்கு பட்டினியுடன் வேலை செய்ய வேண்டும் என அவளுக்கோ அவளை கண்டு பரிதாபப்படுபவருக்கோ தெரியாது. மனிதனுடைய பார்வை கண் பார்வை, ஏனென்றால் மனிதனுடைய பார்வை கண்ணின் பார்வை, கண் பார்க்கும், கண் எதை பார்க்கின்றதோ கண் பார்த்ததை மனம் புரிந்து கொள்ளும், கண் பார்த்ததை மனம் புரிந்து கொள்ளும். புரிந்து கொள்ள மேலும் ஒரு நிலை உண்டு. நம்முடைய புரிதல் நிலையை சொல்றார் அப்பா முதல்ல, கண்ணு பார்ப்போம், கண்ணை எதை பார்த்ததோ அதை மனசு புரிஞ்சுக்க ஏத்துக்கும். ஆனா இதை தாண்டி புரிந்து கொள்வதற்கு இன்னொரு நிலை உண்டுங்கிறார். கண் பார்க்கும், கண் பார்த்ததை மனம் புரிந்து கொள்ளும் என்று சொல்லி புரிந்து கொள்ள மேலும் ஒரு நிலை உண்டு, அது ஆன்மான்னு சொல்றார் அப்பா. புரிந்து கொள்ள மேலும் ஒரு நிலை உண்டு, அது ஆன்மா. சரி, அவரு தமிழ் பண்டிட், அவருக்கு பிஏ பரீட்சை எழுதுறதுக்கு விருப்பம் இருக்கு. பிஏ பரீட்சை எழுதுகின்ற விரும்பும் தமிழ் பண்டிட் விரும்புவது பிஏ என்று தெரிகிறது. அவர் பிஏ எழுதணும்னு தெரியல, விருப்பப்படுறாங்க நமக்கு தெரியுது. ஆனா 20 வருஷமா ஸ்கூல் ரெஜிஸ்டர்ல பியூனுக்கு மேலதான் அவருடைய பேர் இருக்கு. ஒரு பள்ளி நிர்வாகத்துல பியூனுடைய பேர் எங்க இருக்கும், கடைசியா இருக்கும், கடைசியா இருக்கிறவர்களுடைய பேருக்கு மேல இவர் பேர் இருக்கு. அப்ப இவருக்கு மேல எத்தனை பேர் இருக்கும், ஒரு 50 பேர் வேலை செய்யறோம்னு வச்சு பள்ளிக்கூடத்துல. இப்ப அந்த அமைப்புல 50 பேர் வேலை செய்யறோம்னு சொன்னா இவருடைய பேர் 48வது நம்பராகவும் 47 49 இருக்கு, அது கீழேதான் அவர் பியூனுடைய பேர் இருக்கு. அப்ப 20 வருஷமா தன்னுடைய பெயர் பியூனுக்கு மேல் இருக்கிறது, அங்கிருந்து அவருடைய பெயர் உயர வேண்டும் என்று அவர் நினைப்பதை மற்றவர் அறிவதில்லை. இத படிக்கும் பொழுது நான் 79 ஸ்கூல்ல ஜாயின் பண்ணும்போது என்னுடைய பெயரை 20வது 21 இருக்கும். அப்ப சும்மா விளையாட்டா நினைச்சுக்கிறது, நம்ம 21வது பேர்ல இருக்குமே, நம்ம பேர் 1வது பேர்ல 1வது நம்பர்ல பேர் வந்தா எப்படி இருக்கும்னு சும்மா நினைச்சுக்கிறது. சீக்கிரம் ஒரு சீரியஸ் இல்ல, சாதாரணமா 1வது பேர்ல யார் இருக்கும், ஹெட்மாஸ்டர் பேர் இருக்கும், ஆனா அது அண்ணையை நடத்தி கொடுத்தாங்க. அதே மாதிரி என்னுடைய பெயர் இவனுக்கு மேல இருக்கிற பேரு மேல வரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறத யாரும் அறிவதில்லை. தன்னுடைய படிப்பில் பாதியும் பெறாத இதர ஆசிரியர்களுக்கு, தாம் படித்ததுல பாதியும் பெறாத இதர ஆசிரியர்களுக்கு ஆங்கில அறிவால் ஏற்படுகின்ற மரியாதையை அவரும் விரும்புவதை அவரும் அறிவதில்லை. அப்போ நமக்கு தெரிஞ்சது என்ன, அவர் பிஏ படிக்கணும் ஆசைப்பாரு, அது மட்டும்தான் தெரியுது. ஆனா பிஏ படிக்கிறது மூலமா அவருக்கு என்னென்ன கிடைக்கலாம், அவர் என்னென்ன எண்ணுகின்றார், அவருடைய மனசு எதை சிந்தனை பண்ணுதுன்றது நமக்கு தெரியாது. என்ன நினைக்கிறாரு, இவனுக்கு மேல இருக்கிற என் பேரு மேல வரணும், என்னுடைய படிப்புல பாதி படிப்பு இருக்கிற அந்தவங்க அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கற மரியாதை ஏன் அவங்களுக்கு கொடுக்கறான், அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியும் அதனால அவங்களுக்கு மரியாதை கிடைக்குது, அந்த மரியாதை எனக்கு வரணும் என்பதை விரும்புவதை எவரும் அறிவது இல்லை. அதை சொல்லிட்டு அப்பா சொல்ற, அதையும் கடந்த சட்டங்கள் உண்டு. இதையும் கடந்த சட்டங்கள் என்ன உண்டுன்னு சொல்றாரப்பா, மனிதன் வசதி தேடுவது உண்மை, வசதி தேடுற உண்மை, அதையும் கடந்து தேடுவது என்னவென்றால், அதையும் கடந்து தேடுவது மரியாதை. மரியாதையை தேடுவது எது, மரியாதையை தேடுவது உணர்ச்சி. உடல் அதையும் கடந்தது, உணர்வையும் கடந்து எதுங்கிறார், உடல்ங்கிறார், உடல் அதையும் கடந்தது. உடல் எதை தேடுகிறது என்றால், உடல் தேடுவது வலிமை. வலிமை அதிகாரத்தை காட்டும், வலிமை அதிகாரத்தை காட்டும் என்று சொல்லி பிறரை அழிக்கும் வலிமையுள்ள அதிகாரம் தேடுவது மனித உறவு. அதிகாரம் எதுக்கு வேணும், பிறரை அழிக்க, பிறரை அழிக்கும் வலிமையுள்ள அதிகாரம் தேடுவது மனித உறவு. அடுத்தவரை அழிக்க முடியாவிட்டால் உதவி செய்பவர் உறவாடுபவரை இவனுக்கு வேலை போய் நடித்தருவில் நிற்க வேண்டும், என்னை வந்து செஞ்ச வேண்டும் என்று மனித மனம் நினைக்கிறது என்பதை சொல்ல முடியாது. அது போய் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அப்படியே நம்ம சொன்னால் எவரும் கேட்டுக்கொள்ள மாட்டார்கள். இந்த அம்சத்தை தன் மகனிடம், பெற்றோரிடம், உற்ற நண்பரிடம் கண்டவருக்கு உலகத்துக்கு மேல் வெறுப்பு எழும். இதை நம்ம பாக்குறோம், பையன்ட்டையோ அப்பாட்டையோ ஒரே நோட்டையும் பாக்குறோம். அப்ப இந்த உலகத்து மேல என்ன ஏற்படும், வெறுப்பு ஏற்படும், உலகத்தின் மேல் வெறுப்பு எழும். அந்த வெறுப்பு எழவில்லை என்றால் அவங்க யாருன்னு கேட்டா, அந்த வெறுப்பு எழாதவர் நாகரிகமானவர். இப்படி நமக்கு துரோகம் பண்றானே அப்படின்னு நினைச்சு அவன் மேல வெறுப்பு வரலன்னு சொன்னா நாம யாருன்னு சொல்றாரு, நாகரிகமானவர் சொல்றாரு. மனம் நயத்தக்க நாகரீகம் தேடினால், திருக்குறள் திரும்ப சொல்றாரப்பா, நயத்தக்க நாகரீகம் நாடுபோன்னு சொல்றாரு. மனம் நயத்தக்க நாகரீகம் தேடினால் நண்பர் விஷம் பரிமாறுவார் என்பது குறள். இது ஏற்கனவே ஒரு சொற்புள்ள பார்த்து ஞாபகம் இருக்கு எனக்கு, நயத்தக்க நாகரீகம் காண்பவர். அது என்ன விஷம் பரிமாறுவார், அது சொல்லும் போது அண்ணா ஒரு அதுக்கு ஒரு இன்சிடென்ட சொன்னார். ஒரு நண்பரை வீட்டுக்கு போறோம், நண்பர் நம்ம நண்பர் பார்த்தோன்னே நண்பர் என்னது மனைவி கூப்பிட்டு உடனே ஒரு காப்பி கொண்டு வந்து கொடுன்னு சொல்றாரு. மனைவி அப்பதான் பூச்செடிகளுக்கு அந்த செடி கொடிகளுக்கு எல்லாம் மருந்து அடித்து கொண்டிருக்கிறா, அவர் கை முழுக்க அந்த மருந்து கலந்த கையோட இருக்கு. அந்த மனைவி என்ன பண்றா, சொன்ன வேகத்துல அதே மருந்தோட கலந்து காப்பி கொண்டு வந்து கொடுக்குறாங்க, நம்ம குடிப்போமா அப்படின்னா, நம்ம குடிப்போமா யோசனை தான். ஆனா அந்த மருந்து கலந்த அந்த கையை தாண்டி, அந்த மருந்தை தாண்டி இது கொடுக்கறது வந்து அன்புக்காக கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி நம்ம அதை பருகினால் அந்த விஷம் அமிர்தமாக மாறுங்கிற அந்த திருக்குறள் தான் அற்புதமான திருக்குறள். அப்பா அடிக்கடி இதை ரெஃபர் பண்றார். மனம் நயத்தக்க நாகரீகம் தேடினால் நண்பர் விஷம் பரிமாறுவார் என்பது குறள் இங்க சொல்றார். வயது 60 மேலானால், அனுபவம் 100 அல்லது 200 ஆனால், சற்று கவனமாக சிந்தித்தால், இப்ப என்னென்ன அடுத்து போறாரு பாருங்க, வயசு 60 ஆனா 100 200 அனுபவம் இருந்ததுன்னா சற்று நிதானிச்சு கவனிச்சு பார்த்தோம்னா இத்தனையும் பாரதத்தில் இருப்பதை காணலாம். எங்க, மகாபாரதத்துல. நம்ம மகாபாரதத்தை பாக்குறது என்ன, அர்ஜுன வீரன், கர்ண வீரன், வந்து அபிமன்யு வீரன், அடுத்தது குரு சிஷ்ய ஒருவர் வந்து துரோணாச்சாரியார், அவர் பேரை ஒருத்தர் கட்டவளை கொடுத்தார ஏகலைவன், இதை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பாக்குறது இல்ல. அதை காண நுணுக்கம் தேவை, அத பாக்கணும்னு சொன்னா அதுக்கு நுணுக்கம் வணங்குறப்ப. வாழ்வில் யோகம் என்பது இதனையும் கண்ட பின் நாகரீகமாக நயமான பண்புடன் நடப்பது. முதல்ல நாகரீகம் ஒண்ணுங்க, விஷம் கொடுத்தாலும் அறந்தணுங்கிறது நாகரீகம். அடுத்தது என்ன சொல்றாரு, இதையும் கண்ட பிறகு நாகரீகமாக நயமான பண்புடன் நடப்பது வாழ்வில் யோகம்ங்கிறப்ப. என்ன பண்போட, நயமான பண்புடன் நடப்பது வாழ்வில் யோகம். ஆண்டவன் செயல் திருவள்ளம் என்பது என்ன என்று தெரியும் மார்க்கம் இவை. அப்ப திருவள்ளம்னா என்ன, ஆண்டவன் செயல்னா என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள கூடிய மார்க்கம்தான் இந்த மார்க்கங்கள் நாகரிகமான நயமான பண்புடன் நடத்துதுன்னு சொல்ற. அவங்களுக்கு இடுப்பு வரைக்கும் அளவு கடந்து வீங்கி போச்சு அவங்க அந்த அன்பருக்கு. அந்த வீக்கம் வடிகிறதுக்கு மருந்து கிடையாது. அப்படி ஒரு மருந்து இருந்து வைத்தியம் செய்து குணமாக பெரு வசதி வரும், பணம் நிறைய வரும். வசதி உள்ளவருக்கு அது வராது, அந்த வியாதி வந்து வசதி உள்ளவருக்கு வராதாம். பட்டினி கிடப்பவருக்கே அது வரும். கால் முழுக்க வீங்கி போச்சு, அந்த வீங்கினத்துக்கு மருந்து கொடுத்து வைத்தியம் பணம் வரும். பணம் இருக்கிறனாலதான் அந்த வைத்தியம் செய்ய முடியும். ஆனா அது பணக்காரங்களுக்கு வராது, ஏழைக்குதான் வருமா, பட்டினி கிடக்கிறவங்க வருமா. அன்பருக்கு அன்பருடைய நிலை என்னன்னு அப்பா சொல்றாரு. அன்பருக்கு அன்னை சூழலில் இருப்பவருக்கு எதற்கும் வழி உண்டு. யாருக்கு வழி உண்டு? அன்னை அன்பருக்கு அன்னை சூழலில் இருப்பவருக்கு எதற்கும் வழி உண்டு. இருக்கும் வழி மூலம் எப்படி அன்னை செயல்படுறாரு அப்பா சொல்றாரு. இருக்கும் வழி மூலம் அன்னை சிரமத்தை தீர்ப்பதை உலகம் துன்பம் என அறிவது மக்களுடைய அறியாமை. நாம இந்த அறியாமையில இருக்கோம். எந்த அறியாமையில இருக்கோம்? நம்மிடம் இருக்கின்ற வழி மூலம்தான் அன்னை நம்முடைய சிரமத்தை தீர்ப்பாங்க. ஆனா நம்மிடம் இருக்கின்ற வழி மூலம் வருகின்ற சிரமத்தை நாம் துன்பம் என்று அறிகின்ற அறியாமையில் இருக்கின்றவர்களாக நாம் இருக்கின்றோம். அதான் திரும்ப அப்பா சொல்றார், அன்னை அன்பர்களுக்கு அன்னை சூழலில் இருப்பவருக்கு எதற்கும் வழி உண்டு. ஆனா நாம் எப்படி அறியாமையில் இருக்கிறோம் என்றால், இருக்கும் வழி மூலம் அன்னை சிரமத்தை தீர்ப்பதை உலகம் துன்பம் என்று அறிவது மக்களுடைய அறியாமை. சொல்லிட்டு அப்பா அடுத்த விஷயத்துக்கு போறார். நாள் முழுக்க கடுமையா உழைக்கிறார். நாள் முழுவதும் கடுமையா உழைப்பவனுக்கு உழைத்தவனுக்கு மது மாலையில் இதமாக உறக்கம் தருகிறது. இதில் அவசியம் உண்டு, தவறு இல்லை. தவறு இல்லைன்னு கூட அப்பா எழுதுறார். ஏன்னா உழைப்பாளி. பகவான் கனவில் சன்னியாசி சூளம் கொடுத்த பிறகும் பகவான் ஐசிசை விட்ட பின்னும் அவர் மனம் சுதந்திரத்தை நாடியது. சன்னியாசி என்ன கொடுக்கிறாரு? சூளம் கொடுக்கிறார். ஐசிஎஸ் விட்டுறாரு. இதெல்லாம் நடந்த பிறகும் பகவானுடைய மனசை எதை நாடுகிறது என்றால், நம் நாட்டினுடைய சுதந்திரத்தை நாடுகிறது. சுதந்திர நாட்டம் பெற வேண்டிய துன்பம் அவதார புருஷன் என்பதால் பிரபஞ்ச இருளை அழித்து விஸ்வரூப தரிசனத்தில் தீமையற்ற நன்மையை காட்டியது. இந்த சன்னத்தை நம்ம திருப்பி ஃபாலோ பண்ணணும். பகவானுடைய மனசுல அந்த சன்னியாசி கூலம் கொடுத்தாரு, ஐசிஎஸ் வானு விட்டுட்டு வந்துட்டாரு, ஏதோ ஒரு இதுல போயிட்டு இருக்காரு. ஆனா அவருடைய மனசு முழுக்க நம்ம நாட்டினுடைய சுதந்திரத்தை தான் நாடிட்டு இருந்தது. அது சொல்லிட்டு அப்பா சொல்றாரு, சுதந்திர நாட்டம் பெற வேண்டிய துன்பம். அவருடைய துன்பம் என்ன? சுதந்திர நாட்டம். அவர் அவதார புருஷன் என்பதால், பகவான் அவதார புருஷன் என்ற காரணத்தினால் பிரபஞ்ச இருளை அழித்து விஸ்வரூப தரிசனத்தில் தீமையற்ற நன்மையை காட்டியது. அந்த தரிசனம் பெறும்போது அப்பா என்ன எழுதுவார்னா, நன்மையை காட்டியதை எழுத மாட்டார், தீமையற்ற நன்மையை காட்டியதுதான் எழுதுவார். அப்படி தீமையற்ற நன்மையை பிரபஞ்ச இருளை அழித்து விஸ்வரூப தரிசனத்தை பகவானுக்கு காட்டியது என்று சொல்லி காளிங்க நர்த்தனம், சிசுபாலனை கொன்றது, கம்சவதம், துரியோதனாதிகள் பூண்டோடு அழிந்தது ஆகியவை துன்பமாக தெரிந்தால், இதெல்லாம் நமக்கு ஒரு சமயத்துல துன்பமாக தெரியுது, ஆகியவை துன்பமாக தெரிந்தால் சத்திய ஜீவிய சிருஷ்டியில் அவை புனிதமான இன்பமாக தெரியும். எது நமக்கு துன்பமா தெரியுதோ அது சத்திய ஜீவிய திருஷ்டியில புனிதமான இன்பமாக, இன்பமா தெரியும் எதுல அப்பா? புனிதமான இன்பமாக தெரியும். நம்மால் அவற்றில் ஒன்றையாவது நம் அனுபவங்களில் காண முடியும். இதை நம்மால அனுபவிக்க முடியும். நம்முடைய அனுபவத்துல நம்முடைய வாழ்க்கையில இதை காண முடியும். அப்படி கண்ட அனுபவித்த அன்பர்கள் இருக்கிறாங்க நமக்கு தெரியல. அப்படி அழிந்தது துன்பமாக தெரிந்தால் சத்திய ஜீவிய திருஷ்டியில் அவை புனிதமான இன்பமாக தெரியும். நம்மால் அவற்றில் ஒன்றையாவது நம் அனுபவங்களில் காண முடியும். அது எதிர்கால திருஷ்டி. அது என்ன பேர் கொடுக்குறாரப்பா? திரிகால திருஷ்டின்னு சொல்றார். போர் முனையில் நிகழும் செயல்கள். போர் முனையில என்ன செயல் நிகழும்? அங்க இறப்பு தான் நடக்கும். போர் முனையில் நிகழும் செயல்கள். ஊர் பிறண்டு உற்றாரை அழிப்பவை. ஊரே பிறண்டு திரண்டு வந்து யாரே அழிக்கிறது? உற்றாரை அழிக்கிறது. அப்படி போர் முனையில் நிகழும் செயல்கள், ஊர் பிறண்டு உற்றாரை அழிப்பவை, தெய்வ செயல் என அறிய. இதெல்லாம் தெய்வ செயல்னு அறிந்து கொள்வதற்கு நம்முடைய பார்வை சத்தியஜீவிய திருஷ்டி திரிகால திருஷ்டியாக வேண்டும். சத்தியஜீவிய திருஷ்டி என்ன திருஷ்டியாக மாறணுங்கிறாரு? திரிகால திருஷ்டியாக மாற வேண்டும். எப்பொழுது அந்த துன்பம் எல்லாம் இனிமையான புனிதமான இன்பமாக தெரிகிறதோ அதுதான் திரிகால திருஷ்டின்னு சொல்லி, அப்படி திரிகால திருஷ்டியாக மாறுவது என்பது போர்முனையில் நிகழ்கின்ற செயல்களையும் ஊர் திரண்டு பிறண்டு உற்றாரை அழிப்பதையும் தெய்வ செயல் என்று நாம் அறிய நம்முடைய பார்வை சத்தியஜீவிய சிருஷ்டியில் இருந்து திரிகால திருஷ்டியாக மாற வேண்டும் என்று செய்தியை சொல்கின்றார். சொல்லி தத்துவத்தை விளக்கினால், தத்துவத்தை விளக்கினால் அது தர்க்கமாக இருக்காது, குதர்க்கமாக இருக்கும். தத்துவத்தை எங்க பேசினாலும் அது வந்து குதர்க்கமாக தான் பேசுவாங்க. தத்துவத்தை விளக்கினால் தர்க்கமாக இருக்காது, குதர்க்கமாக இருக்கும் என்று சொல்லி பொறுமை அஞ்ஞானத்தை ஞானமாக மாற்றும். அப்ப நமக்கு வேண்டியது என்ன? பொறுமை. ரொம்ப பெரிய செய்தி, ரொம்ப சிம்பிளா அப்பா சொல்லிட்டார். அஞ்ஞானத்தை ஞானமாக மாற்றக்கூடியது பொறுமைங்கிற அப்படியே ஓடி போயிடுச்சு. செய்தியோட செய்தியான அந்த விஷயம் போயிடுச்சு. பொறுமை அஞ்ஞானத்தை ஞானமாக மாற்றும். மனிதன் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றான்? மனிதன் செடல் குத்தி கொள்கின்றான், தீ மிதிக்கின்றான், பூரி ஜெகநாத்தில் தேரடியில் விழுந்து மடிகின்றான். இதெல்லாம் நடக்குது நாட்டுல. இவை அவன் தேடும் இன்பம் என்பது ஆன்மீக ஞானம். எதெல்லாம்? செடில் குத்திக்கிறது, தீ மிதிக்கிறது, பூரி ஜெகநாத்தில் இன்னைக்கு தேரடியில விழுந்து மடிகிறது நடந்து கொண்டிருக்கு சொல்கிறார்கள். இதையெல்லாம் அவன் தேடுகின்ற இன்பம் என்பது ஆன்மீக ஞானம் என்று சொல்லி ஒரு தமிழ் செயலர் அப்பா சொல்றார். ஆவின மழை பொழிய அகத்தினல் மெய் நோவ சாவோலை கொண்டு ஒருவன் எதிரே வருவதை தமிழ் செய்யுள் கூறுகிறது. எந்த செயல் எடுத்து எந்த இடத்துல அப்பா எழுதுறார் பாருங்க. ஆவின மழை பொழிய அகத்தினல் மெய் நோவ சாவோலை கொண்டு ஒருவன் எதிரே வருவதை தமிழ் செய்யுள் கூறுகிறது. இவை பெரு வெற்றியை நாடும் எலக்ஷனுக்கு முன் இரவு பகலாய் வேலை செய்பவர் மேதை என பட்டம் பெறுபவன். இரவு பகலாய் படிப்பது என அறிய அனுபவம் ஆன்மீகமாக மாற வேண்டும். அவன் ஏன் மேதைன்னு பட்டம் பெற்றான்? அவன் ஏன் உயர்ந்தவனா மாறனா என்பதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு நாம் அந்த ஆன்மீக அனுபவத்தை ஏற்றுக்கொண்டால் அதெல்லாம் நமக்கு தெரியும். அதை அறிய அனுபவம் ஆன்மீகமாக ஏற்க வேண்டும். 27 தேடி பெறாதவர் 81 பெற்ற பிறகு முதலாக நினைப்பது, 27 இருந்தா கிடைச்சா எனக்கு போதுன்னு சொன்னவங்களுக்கு எத்தனை கிடைக்குது? 81 கிடைக்குது. 27 தேடி பெறாதவர் 81 பெற்ற பிறகு முதலாக நினைப்பது என்ன சொல்றார் அப்பா? போதும் போதும் இனிமேல் வேண்டாம், எனக்கு போதும் இனிமேலுக்கு வேண்டாம் என கருதி அதை பெற்று தருபவரை திட்டுவார் என்பது ஆன்மீக விவேகம். 27 கிடைச்சா போதும்னு சொன்னவங்களுக்கு 81 கிடைச்சதுன்னா அதுக்கு மூணு மேல எனக்கு வேண்டாம் போதும் போதும் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்ல, யார் 81 பெற்றுக் கொண்டா கொடுத்தார்களோ அவங்களை திட்டுறதுதான் ஆன்மீக விவேகம். அப்பா இங்க எதிர, அதுவே ஆன்மீக விவேகம் என்று சொல்லி சத்பிரேம பத்தி அப்பா ஒரு விஷயத்த சொல்றார். சத்பிரேமுக்கு உள்ள அம்சம், சத்பிரேமுக்கு உள்ள அம்சம் அன்னை கண்ணில் பட்டு, சத்பிரேமுக்கு என்ன அம்சம் இருக்கிறது என்பது அன்னை கண்ணுக்கு படுகிறது. அப்படி அன்னை கண்ணில் பட்ட அந்த அம்சத்தை பகவானும் ஆமோதிக்கிறார். பகவான் ஆமோதித்து 20 ஆண்டு அன்னை முயற்சியால் சத்பிரேம் என்ன எழுதுகிறார்? ஸ்ரீ அரவிந்தோ அல்லது தி அட்வென்ச்சர் ஆஃப் ஆர் தி அட்வென்ச்சர் ஆஃப் கான்சியஸ்னஸ் எழுதிய பொழுது சத்பிரேம் உடல் எரிய ஆரம்பித்தது உடலின் ஏற்பு திறன். சத்பிரேமுக்கு என்ன திறமை இருக்கு, என்ன அம்சம் இருக்குங்கிறத அன்னை கண்டுக்கிறாங்க. அதை கண்ணில் படுது. அப்படி அன்னை கண்ணில் பட்டதை பகவான ஆமோதிக்கிறார். அதுக்கு பிறகு 20 ஆண்டு முயற்சியால் இருபது ஆண்டுகளுடைய அன்னையினுடைய முயற்சியால சர்பிரேம் என்ன பண்ற ஸ்ரீ அரவிந்தோ அல்லது அரவிந்திரா கான்சியஸ் எழுதுறாரு. அப்ப கூட அதிக அடிக்கடி எதிர்ப்பாரு. இந்த புத்தகம் படிச்சுட்டு தான் நிறைய அயல் நாட்டினர்கள் இங்க பாண்டிச்சேரிக்கு பவானையும் அன்னையும் வந்தாங்க கூட அப்ப குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி எழுதிய பொழுது சர்பிரேம் உடல் எரிய ஆரம்பித்தது உடலின் ஏற்பத்தி தான். அதை எழுதினா உடல் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாகவும் எனர்ஜிஸ்டிக்காகவும் இருக்கணும். ஆனா அவருடைய உடலின் திறன் என்ன செய்யுது? அவருடைய உடல் எரிய ஆரம்பித்தது. இங்க அப்பா எழுதுறாரு, அவருடைய உடல் எரிய ஆரம்பித்தது உடலின் ஏற்பத்திறன். ஒருவர் தேடுவது அவருக்கே தெரியாத பொழுது, நான் என்ன தேடுறேன்னு எனக்கே தெரியாத பொழுது அடுத்தவருக்கு என்ன வேண்டும் என்பது நமக்கு எப்படி தெரியும்? ஒருவர் தேடுவது அவருக்கே தெரியாத பொழுது அடுத்தவருக்கு எப்படி தெரியும்? என்னுடைய பக்தியால் என் தாயார் செய்ய மறுத்ததை நான் பெற வேண்டும் என பெண் நினைப்பது அவளுக்கோ பிறருக்கோ தெரியாது. எவனாவது என் கையில் மாட்டினால் அவனை அழித்து சமாதி கட்டி மறுவேளை பார்க்கிறேன் என்பவர் அதை அறியாமல், அறிந்தால் வெளியிட முடியாமல் பிஏ படிக்க முனைவது உலகம் காண்கின்ற நிகழ்ச்சி. யார் மனசால் என்ன இருந்து யாரும் தெரியாது. அதான் இங்க சொல்ற, எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் என்பவன், குருவுக்கு ஞானம் தர வந்த சிஷ்யன், தோற்றேன் என்ற பொழுதே வென்றேன் என்பது ஞானம். ஒருவருக்கு இந்த ஞானம் வந்த பிறகு அவரால் இந்த ஞானம் செயலில் பொறுமையாக வெளிப்படுமாறு இருக்க முடியுமானால், ஒருவருக்கு இந்த ஞானம் வந்த பிறகு, ஞானம் வந்த பிறகு செயலில் பொறுமையாக வெளிப்படுமாறு இருக்க முடியுமானால், உனக்கு என்ன ஞானம் வந்தாலும் செயல்பாட்டுல நீ என்ன செய்யணும்? பொறுமையா செயல்படணும்ன்ற ஒரு பெரிய விஷயத்தை அப்பா சொல்றார். அந்த ஞானம் ஒருவருக்கு வந்த பின் அவரால் இந்த ஞானம் செயலில் பொறுமையா வெளிப்படுமாறு இருக்க முடியுமானால், அவருடைய பார்வை, அவர் சூழல் அன்னையின் ஆன்மீக சூழலாகும். ஞானம் பெற்ற பிறகு, ஆன்மீக ஞானத்தை பெற்ற பிறகு நம்முடைய செயல்பாட்டுல பொறுமையை நாம் கையாண்டுவையானால் அங்கே ஆன்மீக சூழல் அன்னையின் சூழலாக மாறுவதை பார்க்கலாம் சொல்றார். அதில் பிரச்சனை தடம் மாறி, பிரச்சனை தடம் மாறி திருவுரு மாறி, பிரச்சனை ஆன்மீக வாய்ப்பாகும். அப்ப என்ன, இந்த மாதிரி சூழல பிரச்சனை திருவுருமாகி திருவுரு மாற்றம் அடைந்து ஆன்மீக வாய்ப்பாக மலரும்ன்ற விஷயத்தை சொல்றார். சொல்லி மீரா பெற்ற விஷம் அவள் பெற்ற மோட்சம். அந்த விஷம் தான் அவளுக்கு மோட்சத்தை கொடுத்ததுங்கிறார். மீரா பெற்ற விஷம் அவள் பெற்ற மோட்சம். சீராளனை கறி சமைத்து கொடுன்னு கேக்குது ஒரு சக்தி. சீராளனை கறி சமைத்ததால் தாயார் தந்தை மகனுக்கு மோட்சம் கிடைத்தது. அது இறைவன் திருவுள்ளம். அன்பர் சொந்த வாழ்வில் அரஸ்ட் வாரண்ட் பெற்று, சொந்த வாழ்க்கையில் அவருக்கு அரஸ்ட் வாரண்ட் வருகிறது. அன்பர் சொந்த வாழ்வில் அரஸ்ட் வாரண்ட் பெற்று அரசியல் செல்வாக்கு அடைந்து அகில இந்தியாவில் தொழில் நடத்தினார் என்பது ஓர் அன்பர் அனுபவம் என்று சொல்லி இந்த ஆறாவது கருத்தை அப்பா நிறைவு செய்கின்றார். அதனால பார்க்கின்ற பார்வை பொறுத்து விஷயங்கள் அமைகிறது. யார் மனதில் என்ன இருக்கிறது என்ற விஷயம் நமக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை என்ற ஒரு விஷயத்தை சொல்லி இன்றைய சொற்பொழியில ஆறு செய்திகளை அப்பா நமக்கு சொல்லியிருக்கின்றார். அன்பருடைய நினைவுக்காக திரும்பவும் இந்த ஆறு செய்திகளை ஒரு முறை வாசிக்கலாம் என்று கருதுகிறேன். முதலாவது செய்தி, பொய்யான தோற்றத்தை அறிவுக்கு ஏற்றது போல் ஏற்பதை மனிதன் விவேகம் என்கின்றான். விவேகம் திரைக்கு பின் ஊடுருவி காண வல்லது. பகுத்தறிவு விவரங்களை நிர்ணயிக்கிறது, அவற்றை வேறுபடுத்தி காண்கின்றது. பகுத்தறிவு பிரிக்கிறது, விவேகம் எதிரானதை இணைக்கிறது. சுமூகமான இணைப்பு விவேகத்தின் லட்சியம். முதலாவது செய்தி. இரண்டாவது கருத்து, வாதத்தில் தீவிரவாதியானால் உன்னை கண்டு பரிதாபப்பட வேண்டும். ஞானம் பரவி உயர்வதை தவறவிட்டது உன்பாக்கி. மூன்றாவது கருத்து, பெரு நூல்களின் சொல் பொய்ப்பது இல்லை, அவற்றிற்கு விளக்கம் எழுதுவதில் இதயமும் அறிவும் தவறுகின்றன. நான்காவது கருத்து, ஒரு அபிப்பிராயத்தை சரி அல்லது தவறு என கூற முடியாது. வாழ்வுக்கு பயன்படும் அல்லது பயன்படாது எனலாம். அது காலத்தால் ஏற்பட்டது. காலப்போக்கில் அதன் பயன் குறைந்து விடுகிறது. அபிப்பிராயத்தை கடந்து உயர்ந்து நெடுநாள் நீடிக்கும் விவேகத்தை நாட வேண்டும். ஐந்தாவது கருத்து, அபிப்பிராயத்தை ஏற்கும் அறிவிலியாகாமல் இருக்க எண்ணம் எந்த அம்சத்தில் சரி என கண்டு, அதன் நேர் எதிரானது எங்கு உண்மை என கண்டு, இம்மாறுதலுக்குரிய காரணத்தை அறிந்தால் இறைவனின் சுமூகம் எழும். ஆறாவது கருத்து, துன்பம் எவ்வளவு இறுதி இன்பத்திற்கு அவசியம், தோல்வி எவ்வளவு இறுதி வெற்றிக்கு அவசியம் என்பதை புரிந்து கொண்டால் ஆண்டவன் செயல்படும் வகை ஓரளவுக்கு புரியும் என்பது ஆறாவது கருத்தாக சொல்லி இன்றைய தினம் இந்த சொற்பொழிவை நிறைவு செய்கின்றேன். இந்த சொற்பொழிவு வழிவகுத்த குருநாதர் அப்பா அவர்களுக்கும் திரு அண்ணா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு உற்றுடி உதவியாக இருக்கின்ற அத்துணை அன்பர்களுக்கும், பொறுமையாக கேட்டுக்கொண்ட அத்துணை அன்பர்களுக்கும் என்னுடைய ஆத்மார்த்த நன்றியடிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த சொற்பொழிவை நிறைவு செய்கின்றேன். ஓம் நமோ பகவதி ஸ்ரீ அரவிந்தாய்.
தேங்க்ஸ் ஜெகநாதன் சார். இப்போ அசோகன் சார் இருக்காரா பாக்குறேன்.
ஜெகநாதன் கிட்ட பேசணுமா? ஜெகநாதன்
சொல்லுங்க.
அரவிந்தருடைய ஆன்மீக சிந்தனைகள்ல முதல் 6 பாயிண்ட் எடுத்து அழகா பேசிருக்கீங்க. உங்களை பொறுத்தவரை நீங்க அதை தெளிவா பேசிருக்கீங்கன்னு தான் எனக்கு படுது. பட் மத்தவங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு தான் எனக்கு தெரியுது. அது அந்த ஃபீட்பேக் வந்தாதான். வகுப்புல ஆசிரியர் நல்லா தெளிவா அழகா பாடம் எடுத்திருப்பாரு. பட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது எந்த அளவுக்கு ரீச் ஆச்சுன்றது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணாதான் தெரியும். அந்த மாதிரி ஒரு நிலைமையில இப்போ நாம இருக்கோம். ஏதோ ஒரு 4 பேர் கேள்வி கேட்டா அவங்களுக்கு என்ன புரிஞ்சது என்ன புரியலன்றது தெரியும். ஒரு விஷயம் நீங்க சொன்னது என் மனச கொஞ்சம் மனசுல ஒரு வேறு விதமான ஒரு கருத்து எழுந்தது. நயத்தக்க நாகரிகம்னு ஒரு குறளை நீங்க மேற்கோள் காட்டி பேசுங்க இல்லையா. வள்ளுவர் சொல்றாரு, நாம ஒரு வீட்டுக்கு விருந்தாளிய போனா விஷத்தையே அவங்க கொடுத்தாலும் அத நாம விருந்தி சாப்பிடணும், அதுதான் நயத்தக்க நாகரிகம்ன்ற மாதிரி அவரு சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்க. அந்த அளவுக்கு மோசமா போலன்னா கூட இப்ப வெளிநாட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம வெளிநாட்டுல ஒருத்தர் வீட்டுக்கு கெஸ்டா போறோம், அந்த வெளிநாட்டவருக்கு பழக்கம் வைனு பியரு சர்வ் பண்றது, அதே மாதிரி நமக்கு வைனும் பியரும் சர்வ் பண்றாங்க. இல்ல ஒரு வீட்டுக்கு நம்ம விருந்தாடியா போறோம், அந்த நேரம் பார்த்து அவங்க திருப்பதிக்கு போயிட்டு வந்திருக்காங்க, திருப்பதி பிரசாதம் எடுத்துக்கோங்கன்னு கொடுக்குறாங்கன்னா நீங்க சொல்றத பார்த்தா இப்ப அவர் கொடுக்குற வைனு பியரையும் நாம சாப்பிடணும், திருப்பதி பிரசாதத்தை நாம வாங்கிக்கணும்னு சொல்ற மாதிரி ஆகுது. நம்ம கொள்கைக்கே சரியில்லாத ஒரு விஷயம். இந்த இடத்துல நீங்க சொல்றது அது எப்படி அப்ளை பண்ணி பாக்குறது? அதான் நான் உங்களுக்கு வச்சிருக்கேன்.
போன ஒரு ஸ்பீச் வரும்பொழுது கேட்ட நான் இதே கத்திருக்கோள் அப்பா எழுந்தாரு, நேத்தக்க நாகரிகம் காண்பவர்னு. இப்ப சொல்லும்பொழுது இந்த இன்சிடென்ட் சொன்னதை நீங்க தான் சொன்னீங்க. பட் பேஸ் வந்து நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா, நல்லெண்ணங்க ஒரு இடம் இருக்கும்பொழுது எல்லாமே நல்லா பாசிட்டிவா ஆகும் அப்படிங்கிற விஷயத்த நான் மனசுல எடுத்துக்கிட்டேன். அந்த ரெண்டு சைடும் நல்லெண்ணங்கிறது வந்துன்னா அந்த விஷயம் கூட எழுதிக்கல. இப்போ மீரா கொடுக்கப்பட்ட விஷயம் தான் மோட்சி தந்துங்கிற மாதிரி அவங்க விஷமா கொடுத்தா கூட நமக்கு வந்து அப்படிதான் மாறுங்கிற ஒரு இடம் இருக்கும்னு நினைக்கிறேன்.
மீராவுக்கு இருந்தது ரொம்ப உச்சகட்ட ஒரு பக்தி நம்பிக்கைங்க. சாதாரண டிவோட்டிக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கும்னு நாம வச்சுக்க முடியாது. திருப்பதி பிரசாதத்தை வாங்கிட்டு வாங்கிட்டு டிவோட்டி வீடு திரும்பினார்னா அவருக்கு நடக்க இருந்த காய்கள் எல்லாம் கெட்டு போச்சுன்னா அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அவங்க திருப்பதி பிரசாதம் கொடுத்தாங்க நீங்க பேசாம வாங்கிக்கிட்டீங்க, உங்க காரியம் எல்லாம் கெட்டு போச்சு, நீங்க அத அந்த நேரம் திருப்பதி பிரசாதம் வாங்கிக்கல மன்னிக்கணும் அப்படின்னு நீங்க தைரியமா சொல்லிருக்கணும், நீங்க ஏதோ தயங்கி எதிர்ப்பு தெரிவிக்காம வாங்கிட்டீங்க, பாருங்க உங்க வேலை கெட்டு போச்சு இதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு இடம் தான் எனக்கு கொஞ்சம் ஏத்துக்க முடியாம இருக்கு, மற்றபடி நீங்க பேசின விஷயங்கள் நல்ல தெளிவா அழகாதான் கன்வே ஆயிருக்கு.
இந்த அம்சத்தை தன் மகனிடம் பெற்றவரிடம் உற்றார் நண்பரிடம் கண்டவருக்கு உலகத்து மேல் வெறுப்பு எழும், அந்த வெறுப்பு எழாதவர் நாகரிகமானவர். ஒன்றாம் பக்கத்துல மிடில் இருக்கணும், மனம் நயத்தக்க நாகரிகம் தேடினால் நண்பர் விஷம் பரிமாறுவார் என்பது குறள் தான்.
அவர் எழுதுறாருங்க, அதை நான் மறுக்கல. நம்ம நிலைமைக்கு இதெல்லாம் சரியாகுமா?
நம்மளுக்கு இன்னைக்கு இந்த ஸ்பீச் தந்த திரு ஜெகநாதன் அவர்களுக்கு நன்றி. மீட்டிங்ல கலந்து கொண்ட எல்லா சென்டர்ஸ், ஸ்பீச்சை கேட்ட எல்லா அன்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.